கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதரர் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் வருவதாக என்ற வாழ்த்துக்களோடு மீண்டுமாக தேவன் தம்முடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக நம் யாவரையும் அவருக்கு நேராக நம்முடைய துதிகளை ஏறெடுக்கும் படிக்கு கூட்டி சேர்த்திருக்கிற இந்த மாபெரும் கிருபைக்காக நம்முடைய இருதயங்களில் தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுத்து கொண்டு நாம் இன்றைய ஒரு பாடத்திற்குள் நாம் கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக சகோதரர் ஆபேல், நம் இக்லீஷால இருக்கிற சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தம்முடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். அதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறேன். அவர் தேவனுடைய கிருபையில் சுகமாக இருப்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த நாட்கள் முழுவதும் நாம் வார வாரம் சந்திக்கும் பொழுது அதிகப்படியாக ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட்ஸ் நமக்கு மத்தியில அங்க பகிர்ந்து அளிக்கப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே சமயத்துல நமக்கு டாக்டரினல் சப்ஜெக்ட்ஸ் மிக மிக முக்கியம். தேவனுடைய வேதத்தில் இருக்கிற அந்த தெய்வீக திட்டத்தின் உபதேசங்கள் நமக்கு ரொம்ப அவசியம். சோ இன்னைக்கு நாம் தேவனுடைய வசனத்துல இருந்து ஒரு உபதேசத்தை நாம் பார்த்து அந்த டாக்டரினல் சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம மீண்டும் ரெஃப்ரெஷ் பண்ணுவது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். தேவனுடைய வார்த்தைகள்ல தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல இருந்து சில தீர்க்க தரிசனங்கள் இன்று நாம் பார்க்கலாம். இன்னைக்கு நாம ஆத்மீக ஜீவித்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிற தலைப்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுதல், கிளென்சிங் ஆஃப் தி சாங்சுரி. பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுதல் என்ற தலைப்புல நாம் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு தலைப்பு. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிற 2300 ராப்பகல் பற்றின தீர்க்க தரிசனம், சகோதரர் ரசல் அவர்களுடைய 3வது வால்யம் ராஜ்யம் வருவதாக என்ற அந்த வால்யத்துல நம்ம பார்க்கிற அந்த ஒரு பாடம் மிக பிரயோஜனமான ஒரு பாடம். இன்னைக்கு நாம் அதைய பார்க்கலாம். இந்த வசனங்கள் எங்க இருக்குன்னா, தானியேல் 8ஆம் அதிகாரம் 10-26 வசனங்கள் மட்டும். ஆனா நாம முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். சோ அந்த தீர்க்க தரிசனத்தில் இருக்கிற காரியங்கள் நாம புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ முதல் 9 வசனங்கள் வாசிக்கலாம்.
எனக்கு முதலில் காண்பிக்கப்பட்ட தரிசனத்துக்கு பின்பு ராஜாவாகிய பெல்தாசார் ராஜ்யபாரம் பண்ணின 3வது வருஷத்திலே வேறொரு தரிசனம் எனக்கு காண்பிக்கப்பட்டது. தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், நான் பார்த்தேன், 7ஆம் தேசத்துள்ள தூபான் அரண்மனையில் இருந்தேன். அங்கே நான் ஓடான் என்னும் ஆற்றங்கரையில் இருந்ததாக தரிசனத்திலே கண்டேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தேன், இதோ 2 கொம்புகளுள்ள ஒரு ஆற்றுக்கரா ஆற்றிற்கு முன்பாக நின்றது. அது 2 கொம்புகளும் உயர்ந்தவைகளாக இருந்தது. ஆயினும் அவைகளில் ஒன்று மற்றதை பார்த்திலும் உயர்ந்திருந்தது. உயர்ந்த கொம்பு பிந்தி முறைத்தெழுமிற்று. அந்த ஆற்றுக்கரா மேற்கும் வடக்கும் தெற்கும் பாய்கிறதை கண்டேன். ஒரு மிருகமும் அதை முன்னே நிற்க கூடாது இருந்தது. அதன் கைக்கு தப்பு விப்பாரையும் இல்லை. அது தன் இஷ்டப்படியே செய்து வல்லமை கொண்டது. நான் அதை கவனித்துக் கொண்டிருக்கையில், இதோ மேற்கிருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா நிலத்திலே கால் பாவாமல் தேசத்தின் மீதெங்கும் சென்றது. அந்த வெள்ளாட்டுக்கடாவின் கண்களுக்கு நடுவே விசேஷித்த ஒரு கொம்பு இருந்தது. நான் ஆற்றின் முன்பாக நிற்க கண்ட 2 கொம்புகள் உள்ள ஆற்றுக்கடாவின் இடம் மட்டும் அது வந்து தன் வனத்தின் உக்கிரகத்தோட அதுக்கு எதிராக வாழ்ந்தது. அது ஆற்றுக்கடாவின் கிட்ட சேர கண்டே அது ஆற்றுக்கடாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அதை முட்டி அதன் 2 கொம்புகளையும் முறித்து போட்டது. அதை முன்னிட்ட ஆட்டுக்கடாவுக்கு பலம் இல்லாமையால் வெள்ளாட்டுக்கடா அதை தரையிலே தள்ளி மிதித்து போட்டது. அதன் கைக்கு ஆட்டுக்கடாவை தப்பிவிப்பா இல்லை. அப்பொழுது வெள்ளாட்டுக்கடா முழுவதையும் வல்லமை கொண்டது. அது பலம் கொண்டிருக்கையில் அந்த பெரிய கொம்பு முறித்து போயிற்று. அதற்கு பதிலாக 4 திசைகளுக்கும் எதிராக விசேஷித்த 4 கொம்புகள் முளைத்தெழுவினது.
போதும். இது இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய முதல் பாகம். சகோதர சகோதரிகளே, தானியேல் அந்த தீர்க்க தரிசனம் விவரிக்கும் போது தெளிவாக அங்க சொல்றார். சோ அவர் ஆற்றங்கரையில இருக்கும் போது ஒரு 2 கொம்புள்ள ஒரு ஆட்டுக்கடாவை அங்க நாம பார்க்கிறோம். சோ அப்போ அந்த அந்த ஆட்டுக்கடா ரொம்ப பலத்த ஒரு மிருகமாக இருந்துச்சு. அதற்கு முன்னால யாருமே நிற்பதற்கு முடியாதபடிக்கு அந்த ஆட்டுக்கடா அங்க இருந்துச்சு. சோ அப்போ அவர் பார்த்து கொண்டிருக்கும் போது மேற்குல இருந்து இன்னொரு வெள்ளாட்டுக்கடா அங்க வருவதை நம்ம பார்க்கிறோம். ஆனா இதற்கு 2 கொம்பு இல்ல, இதற்கு ஒரே ஒரு கொம்பு, ரெண்டு கண்களுக்கு நடுவுல பெரிய கொம்பு. இந்த 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 வெள்ளாட்டுக்கடா அந்த ரெண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடாவை வந்துட்டு அங்க தாக்குவது நாம பார்க்கிறோம். அதோட போய் இது சண்டை செய்வது நாம அங்க பார்க்கிறோம். அப்போ முந்தின வெள்ளாட்டுக்கடாவை பிந்தின அந்த ஆட்டுக்கடா, அதாவது தெளிவா சொல்லணும்னா, முதல்ல அவர் தரிசனம் பார்க்கிறார் ரெண்டு கொம்போடு வந்துட்ட ஆட்டுக்கடா, அந்த 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 ஆட்டுக்கடாவை பின்னால ஒரே ஒரு கொம்போட வந்துட்ட அந்த ஆட்டுக்கடா என்ன பண்ணிடுச்சுன்னா முட்டி தள்ளிடுது நாம பார்க்கிறோம். அப்போ இந்த பின்னாடி வந்துட்ட ஆட்டுக்கடாவுக்கு முன்பாக முந்தின ஆட்டுக்கடாவுனால அங்க நிற்க முடிவதில்லை. சோ அது வீழ்த்தப்பட்டது நாம் அங்க பார்க்கிறோம். அப்போ இந்த ஆட்டுக்கடா இன்னும் பலம் கொண்டு அங்க பலம் கொண்டது என்று நாம் அங்க வாசிக்கிறோம். இது ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதனால தான் நம்ம வேகமாக நம்ம அங்க போறோம். இதை நாம் இன்னைக்கு இதை நம்ம பார்க்கணுங்கிற பார்ப்பது இல்ல, பின்வர வசனங்கள் தான் நமக்கு தீர்க்க தரிசனமா இருக்கும். ஆனாலும் இந்த ரெண்டு ஆட்டுக்கடா இதெல்லாம் எதற்கு அடையாளமா இருக்கு, நம்ம ரொம்ப ஷார்ட்டா நம்ம சொல்லலாம் சுருக்கமாக. ஏன்னா ஐந்தாம் உலக பேரரசு நம்ம சப்ஜெக்ட் நம் நினைவுக்கு கொண்டு வந்தோம்னா, இந்த இரண்டு வெள்ளாட்டுக்கடாக்கள் பற்றி தாவீது பண்ணிக்கணும், தானியேல் கண்டிப்பா இந்த தீர்க்க தரிசனம் நமக்கு விளங்கும். சோ பின்னாலேயே இந்த வசனங்களுக்கு பின்னாலேயே இந்த தீர்க்க தரிசனத்தை தேவனே விளக்குவது கூட பார்ப்போம். சோ அந்த முதல் வந்துட்ட ஆட்டுக்கடா வந்துட்டு ரெண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா, அது மெதோ பெர்ஷியா சாம்ராஜ்யம், ரெண்டு ராஜா ரெண்டு கொம்பு, அதுல பின்னாடி இருந்த கொம்பு ரொம்ப பெருசா இருந்துச்சு, பெர்ஷியா, பெர்ஷியா வல்லமையில பலத்ததா இருந்துச்சு. சோ அது அந்த முன்னாடி பார்த்த ஆட்டுக்கடா மெதோ பெர்ஷியா சாம்ராஜ்யத்தை குறிக்குது. சோ அந்த சாம்ராஜ்யம் தேவன் அனுமதித்த அந்த காலத்துல ஒரு பலத்த சாம்ராஜ்யமா இருந்து உலகத்தை எப்படி தன் வசப்படுத்தினது என்பதை அந்த ஆட்டுக்கடாவுடைய வல்லமையில தேவன் அங்க விளக்கியிருக்கிறார். சோ இப்போ அதற்கு பின் ஒரு ஆட்டுக்கடா வந்தது, கண்டிப்பா அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, மெதோ பெர்ஷியாவுக்கு பின்னால் வந்துட்டா இன்னொரு சாம்ராஜ்யம், என்ன சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம். சோ அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் மெதோ பெர்ஷியா விட ரொம்ப பலத்துல அதிகமா இருந்து மெதோ பெர்ஷியாவை விழுங்கினது நாம பார்க்கிறோம் சரித்திரத்துல. சோ அந்த விஷயம் தான் இங்க தரிசனத்துல சொல்லியிருக்கிறார். திண்டி வந்துட்ட அந்த ஆட்டுக்கடா முந்தின ஆட்டுக்கடாவை என்ன பண்ணிடுச்சு, முட்டி தள்ளிடுச்சு இல்லைங்களா. சோ அப்போ முட்டி தள்ளிடுச்சு, இந்த ஆட்டுக்கடா வந்து வல்லமையில மிகுதி ஆகும் போது இதுல இருந்த ஒரு கொம்பு என்ன ஆயிடுது, முறிஞ்சு போயிட்டு அது இருந்த இடத்துல எவ்வளவு கொம்புகள் வருது, நான்கு கொம்புகள் வருது. சோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேட்ட சப்ஜெக்ட்ஸுனால நாம பார்க்கிறோம் வேகமா. சோ அதாவது கிரேக்க சாம்ராஜ்யம் பின்னால அது உடைந்து போய் நான்கு பாகமாக பிரிந்து பிரிந்து போனதை இந்த தீர்க்க தரிசனத்துல இதுவரைக்கும் நாம பார்க்கிறோம். சோ ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, இந்த தீர்க்க தரிசன வசனத்தினுடைய முதற் பகுதியில மெதோ பெர்ஷிய சாம்ராஜ்யம் எப்படி இருந்துச்சு, அதற்கப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம் எப்படி இருந்துச்சு, கிரேக்க சாம்ராஜ்யம் எப்படி மெதோ பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை மேற்கொண்டுச்சு, எப்படி கிரேக்க சாம்ராஜ்யம் அதற்கு பின்பு நான்கு பாகங்களாக உடைஞ்சு போனது, இது விஷயம் அங்க பேசிருக்கிறார். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சரித்திரத்துல, அது தீர்க்க தரிசனத்துல நம்ம வாசிக்கலாம். இப்ப நீங்க வாசிங்க எட்டாம் வசனம். போதும், இந்த ஒன்பதாவது வசனத்துல நாம பார்க்கிற அவைகளில் ஒன்றிலிருந்து சின்னதான ஒரு கொம்பு புறப்பட்டு தெற்குக்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரியதாயிற்று. இந்த கொம்பு நாம் அடையாளம் கண்டுபிடிச்சு அங்கிருந்து நாம் தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நாம் ஆரம்பிப்போம். சோ அப்போ கிரேக்க சாம்ராஜ்யம் நான்கா உடைந்து சரிங்களா, அதுல நாலுல ஒரு சின்ன கொம்பு அங்க முளைத்து அந்த கொம்பு வந்து நாம பார்க்கும் போது சிங்காரமான தேசத்துக்கு நேராக மிகவும் பெரிதாயிற்று. சோ இது யாருக்கு அடையாளமாக இருக்கும், ரோம சாம்ராஜ்யம் தான். ஆனா ரொம்ப முக்கியமா நாம் பார்க்கும் போது ரோம சாம்ராஜ்யத்துல பின்னாடி யார் உருவாயிட்டா பார்க்கிறோம், கரெக்ட், போப் மார்க்கம், அந்த பாலாக்கும் அருவறுப்பு. சோ இங்க இருந்து நாம தீர்க்க தரிசனம் நாம அங்க பார்க்கணும். சோ இந்த முதல் பாகம் மெதோ பெர்ஷியா, கிரேக்கம், அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம், அதுல போப் மார்க்கம் வளர்ந்து வருவதை இங்க தேவன் அங்க கிளியரா குறிப்பிடுறார். சோ அப்போ இந்த போப் மார்க்கம் அதாவது அந்திகிறிஸ்து அமைப்பு பற்றி அதுக்கப்புறம் தான் பேசுறார். வசனம் வாசிங்க, இப்போ 10ல இருந்து 14 வசனங்கள் வரைக்கும் வாசிங்க.
அது வானத்தின் சேனை பெரியந்த மலர்ந்து அதின் சேனையாகிய நட்சத்திரங்களின் சிலவற்றை பூமியில விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்தில் இருந்து அஞ்சாத பணியை நீக்கிற்று. அவருடைய பரிசுத்த ஸ்தலம் தள்ளுண்டது. பாலகத்தின் நிமித்தம் அஞ்சாத பணியோட கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அது கிரியை செய்த அனுகூலம் அடைந்தது. பரிசுத்தமானவைய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தமான் பேசினவரை நோக்கி அஞ்சாத பணியை குறித்து பாலசதிப்பை உண்டாக்கும் பாலகத்தை குறித்தும் பரிசுத்த சொலமும் சேனையும் விதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டார். அவன் என்னை நோக்கி 2300 ராப்புகள் செல்லும் வரைக்கும் இருக்கும்,
சகோதரிகளே. அந்த 2300 ராப்பகல் பற்றின தீர்க்க தரிசனம் அல்லது பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுவதை பற்றின தீர்க்க தரிசனம் மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம். பிரதர் ரசல் 3வது வால்யம்ல இது குறிச்சு அங்க ஒரு பாடமே அங்க எழுதி இருக்கிறது நாம பார்க்கிறோம். சோ அதுதான் நாம் இன்னைக்கு இங்க பார்க்க போறோம். சோ அப்போ இங்க அங்க சொல்றார், அந்த வானத்தின் சேனை பொரியந்தம் வளர்ந்தது. அந்த 4 கொம்புகளுக்கு மத்தியில வந்துட்டு அந்த சின்ன கொம்பு, அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. அது சேனையினுடைய அதிபதி பரியந்தம் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று. அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. சோ இது வந்து போப் மார்க்கம் வளர்ச்சி அடைந்து ஸ்தாபிக்கப்பட்டு அந்த அமைப்பு செய்த காரியங்களை அங்க வெளிப்படுத்துது. சோ தேவனுக்கு விரோதமான ஒரு அமைப்பாக கர்த்தர் இயேசுவினுடைய ஸ்தானத்துல இந்த அமைப்பை நின்று கொண்டு அந்த பரிசுத்த ஸ்தலம் தேவனுடைய ஆலயம் சபையை வந்துட்டு எந்த அளவுக்கு அது கெடுத்து போட்டது என்பது பற்றி இந்த வசனத்துல அங்க சொல்றார். அடுத்து பார்க்கும் போது பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. பாருங்க, அதாவது இந்த போப் மார்க்கம் எல்லா விதமான சத்தியங்களுக்கும் நிகரா ஒரு கள்ள போதனை ஏற்படுத்தி அந்த பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்குன அந்த விஷயம் அங்க சொல்றாரு. சோ இதெல்லாம் நாம் ஏற்கனவே நாம் அங்க பார்த்துருக்கிற விஷயம் தான். பட் நாம் இன்னைக்கு பார்க்கறது பர்டிகுலரா அந்த தீர்க்க தரிசனம் பார்க்கணும். தெளிவா சொல்றார், இவ்விதமாக மெதோ பெர்ஷியா, கிரேக்கம், ரோமம், அதுக்கு பின் போப் மார்க்கம் ஸ்தாபிக்கப்படும், வரும், வளர்ச்சி அடையும். அவங்க வந்துட்டு தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை அசுத்தமாக்குவாங்க. தேவனுடைய ஆலயத்துல தேவனுடைய பரிசுத்தவான்கள் இடத்துல இருந்த அந்த பரிசுத்தமான சத்தியங்கள் எடுத்து போட்டுட்டு அந்த இடத்துல வந்துட்டு கள்ள உபதேசங்கள் எல்லா அருவறுப்புகளும் அவர்கள் ஸ்தாபிப்பார்கள். இது பற்றி அங்க சொல்லப்படும். இது சொல்லி அவங்க சொல்றார், பாருங்க, பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் அதற்கு ஒப்பு கொடுக்கும். முக்கியமான விஷயம் என்ன சொன்னார்னா, அவரிடத்திலிருந்து அன்றாட பலிய நீக்கிறோம், சரிங்களா? அப்போ அந்த சத்தியத்தை தரையில தள்ளிட்டு அது கிரியை செய்து அனுகூலம் அடைந்தது. சோ முக்கியமான விஷயம் இந்த போப் மார்க்கம் என்ன செய்யும் என்றால், வசனத்துல நாம் பார்க்கும் போது அன்றாட பலி நீக்கிடும். மிக பெரிய தப்பு இதுதான், அன்றாட பலிய நீக்கிடும். நீக்கிட்டு அந்த மிகப்பெரிய தப்பு நடந்ததுக்கு அப்புறம் என்ன சம்பவிக்கும்? அதுக்கப்புறம் நாட்கள்ல சத்தியம் வந்து தள்ளப்படும். சோ இது 2வது மிகப்பெரிய தப்பு இந்த அமைப்பு அங்க செய்யும். சோ முதல்ல இது உலக ராஜ்யங்கள்ல இருந்து இது உருவாகி சபையே வந்துட்டு கைப்பற்றும். அப்புறம் அன்றாட பலிய நீக்கிடும். அன்றாட பலி நீக்கிட்டு அங்க சத்தியத்தை வந்து தள்ளி போடும் என்று அங்க சொல்லும். சோ இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் இப்படி நடக்கும் இப்படி சொல்லும் போது அங்க தானியேல் ரொம்ப கூர்ந்து தேவன் கிட்ட கேக்குறான். சோ இதெல்லாம் எது வரைக்கும் தேவனே, இது எவ்வளவு காலத்துக்கு இந்த மாதிரி ஒரு அனுமதி இந்த ஒரு அமைப்புக்கு நீங்க ஏற்படுத்துவீங்க? அதுதான் 13-14 பேசுற வசன வாசிங் சிஸ்டர்.
பரிசுத்தமானவரை ஒருவர் பேச கேட்டேன், அப்பொழுது வேறொரு பரிசுத்தமான் பேசினவரை நோக்கி அன்றாட பலியை குறித்தும் பாதகத்தை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் விதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். அவன் என்னை நோக்கி 2300
பாருங்க இந்த மாதிரி நிலைமை எவ்வளவு நாளுக்கு செல்லும் தேவன் அப்படின்னு அந்த அங்க கேட்கும் போது அவருக்கு சொல்லப்படுகிற பதில், 2300 ராப்புகள் வரைக்கும் இந்த மாதிரி தான் பரிசுத்த ஸ்தலம் வந்துட்டு கெடுக்கப்பட்டுடும், சத்தியம் வந்து தள்ளப்பட்டுடும், இதுக்கு முன்னால அன்றாட பலி நீக்கப்பட்டுடும். சோ 2300 ராப்புகள் இப்படி சொல்லும், அந்த 2300 ராப்புகள் முடிஞ்ச உடனே பரிசுத்த ஸ்தலம் என்ன ஆகும், சுத்திகரிக்கப்படும். சோ இந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுதல் அதனுடைய வருடம் நமக்கு இன்னமும் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்களுக்கு முக்கியமான ஒரு வருடம். சோ அதனால தான் இந்த தீர்க்க தரிசனம் நாம் இன்னைக்கு எடுத்து பார்க்கிறோம். சோ தேவனுடைய தீர்க்க தரிசன வசனங்கள் கூட சகோதர சகோதரிகளே நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் நாம் சிந்திக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஸ்பிரிச்சுவல் ஸ்டடிஸ் அப்படியே போயிடக்கூடாது, அந்த தேவனுடைய சத்தியம் அந்த சத்தியத்தினுடைய ஞானத்துல நம்ம எப்பொழுதும் புதுப்பித்துக் கொள்வது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சோ அப்போ இந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுதல் இது எது பற்றின சத்தியம், ரொம்ப முக்கியமான சத்தியம் வேறு என்று நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. இப்ப நமக்கு போப் மார்க்கம் அது ஒரு பாலாக்கும் அருவறுப்பு நமக்கு தெரியும், ஆனா ஏன் அவங்க அருவறுப்பு தேவன் சொல்றார், முக்கியமான காரணம் என்ன, போப் மார்க்கம் கரெக்டா அது ஒரு அருவறுப்பு, ஆனா ஏன் அது அருவறுப்பு சரிங்களா? இதே போப் மார்க்கத்தை நாம என்ன சொல்றோம் பைபிள்ல, இதுதான் மகா பாபிலோன். சரி, இந்த மகா பாபிலோன் தேவன் என்ன பண்ணுவார், புறக்கணிச்சிடுவார், தள்ளிடுவார். நம்ம கேக்குறோம் ஏன் தள்ளணும், இதெல்லாம் ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கு. இந்த கேள்வி நம்ம இந்த தீர்க்க தரிசனத்தில் தான் அங்க பார்க்கணும், ஏன் வந்து போப் மார்க்கம் ஒரு அருவறுப்பு, அவங்க அருவறுப்பு என்று தேவனால் அழைக்கப்படுவதற அளவுக்கு அவங்க செய்திட்ட மிகப்பெரிய குற்றம் என்ன, அது முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட், இந்த அமைப்பு தேவன் தள்ளிட்டார், தள்ளுவார், ஆனா ஏன் தள்ளுவார், இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பதில், ஒரு முக்கியமான உபதேசம், ஒரு மிக முக்கியமான ஒரு உபதேசம் இந்த அமைப்பு ஸ்தாபிக்கும். சோ அந்த உபதேசம் தான் தேவன் பார்வையில், அந்த உபதேசத்தின் அடிப்படையில தேவன் இந்த அமைப்பை என்ன சொல்வார்னா, இது ஒரு பாலாக்கிற அருவறுப்பான அமைப்பு. அது மாத்திரமல்ல, தேவன் இந்த மாபெரும் அமைப்பை முற்றிலும் புறக்கணிப்பார், ஏனென்றால் அந்த உபதேசம் தான். சோ அப்போ இந்த தீர்க்க தரிசனம் இது ஒரு முக்கியமான உபதேசம் பற்றின தீர்க்க தரிசனம் சகோதர சகோதரிகளே. சோ அந்த முக்கியமான உபதேசம் தான் போப் மார்க்கம் அருவறுப்பு என்று அழைக்கப்படுவதற்கு காரணம், தேவன் இந்த அமைப்பை புறக்கணிப்பதற்கும் காரணம். சோ அந்த முக்கியமான உபதேசம் என்ன, உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குதா, போப் மார்க்கத்தினுடைய எந்த உபதேசம் போப் மார்க்கத்தை அருவறுப்பு என்று அழைப்பதற்கு காரணமாச்சு? நம்ம ஆன்டிகிரைஸ்ட் சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம பார்த்துருக்கிறோம், வேறு தீர்க்க தரிசனங்கள்ல பார்த்துருக்கிறோம். சோ எந்த உபதேசத்தினால போப் மார்க்கத்தை தேவன் அருவறுப்பு என்று சொல்றா சொல்ல முடியுமா? ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம் இருக்கு, ரோமன் கத்தோலிக்ஸ் கிட்ட அவங்க கிட்ட இருக்கு. எது விகாரியஸ் இல்ல, அது வந்து போப் மார்க்கத்தின் அடையாளம். நான் என்ன கேக்குறேன்னா, போப் மார்க்கத்து தேவன் அருவறுப்பு, இது அருவறுப்பு சொன்னார், விக்கிரக ஆராதனை இல்ல. ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம், ரொம்ப ஸ்ட்ராங் உபதேசம் ரோமன் கத்தோலிக்ஸ், அதுதான் அதுதான் ஜீவன், அதுதான் ஜீவன் அவங்களுக்கு. சொல்லுங்க, இல்ல இல்ல அது கூட இல்ல, பாவ மன்னிப்பு கேக்குறது கிட்டத்தட்ட, ஆனா ஃபுல்லா இல்ல, ஸ்தானத்தை எடுத்தது இல்ல, கரெக்ட், அது கிட்டத்தட்ட சொல்லியாச்சு இல்லைங்களா? சோ அதாவது ரோமன் கத்தோலிக்ஸ் தான் உங்களுக்கு கிளியரா தெரியும், ரோமன் கத்தோலிக்ஸ் இல்ல யாருன்னு தெரியல சரிங்களா? சோ அந்த பூசை பலி பற்றின உபதேசம், சோ இந்த பூசை பலி நான் பாருங்க தமிழ்ல நாம அப்படிதான் சொல்றோம், நமக்கு தெரியல, இங்கிலீஷ்ல நாம சொல்லிட்டோம்னா தி மாஸ் அல்லது தி சாக்ரிஃபைஸ் ஆஃப் தி மாஸ், இது வந்து ரோம கத்தோலிக்க திருச்சபையினுடைய மிக முக்கியமான உபதேசம். இன்னும் கூட சொல்லலாம்னா, ரோம கத்தோலிக்க சபையினுடைய அந்த போதகர்கள், பாதிரியார்கள், போப் யாராக இருந்துட்டாலும் சரி, அவர்கள் அந்த தேவனுடைய ஜனங்கள் மீது மிகப்பெரிய அதிகாரம் செலுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா இந்த உபதேசம் தான். சோ இந்த உபதேசத்தை பற்றின தீர்க்க தரிசனமாகத்தான் இன்னைக்கு நாம பார்க்கிற தீர்க்க தரிசனம் இருக்குது சகோதர சகோதரிகளை. பாருங்க, ஒரு சின்ன கேள்வி தான், நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிற சப்ஜெக்ட்ல, பட் ஏன்னா நான் இது ரொம்ப ஷார்ப்பா நாம அங்க பாக்குறோம். சோ போப் மார்க்கத்தோ தேவனே அது ஒரு பாலாக்கும் அருகொறுப்புன்னு சொன்னார். அப்படின்னா அங்க ஏதோ ஒரு மிக முக்கியமான விஷயம் தேவனுக்கு டோட்டலா பிடிக்காம இருக்கும், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் தேவனுடைய பார்வையில மிகப்பெரிய தப்பா இருந்திருக்கும். அந்த ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் என்னன்னா அது ஒரு உபதேசம். அந்த உபதேசம் என்னன்னா இந்த பூசை பலி பற்றின உபதேசம். பாருங்க, இப்படி சொல்லும் போதே அது என்னது பூசை பலி, அது என்னது அவ்வளவு பெரிய தப்பு, நமக்கு ஒரு கேள்வி குறித்தா வரும். மூளை எப்படி இருக்கு, ஒரு எம்டியா அங்க நம்ம பார்க்கிறோம். சோ அப்போ இது நம்ம பார்க்கும் போதே பிரதர் அசுல் கிளியரா அந்த வால்யூம் எழுதுறார். ரோம இப்ப பூசை பலினா எது நம்ம சொல்றோம், எது உங்களுக்கு நினைவுக்கு வருது? பூசை பலின்னு சொல்லிட்டா ரோம கத்தோலிக்க சபையில கடைபிடிக்கப்படுகிற பூசை பலின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன என்ன மைண்டுக்கு வருது? ஆராதனை சொல்றோம் இல்லைங்களா, வேற அப்பம் திராட்சை ரசம் சொல்கிறோம். சோ பிரதர் அசுல் அங்க சொல்றார், பொதுவா இந்த ஒரு உபதேசத்தை புரோட்டஸ்டன்ட் ஜனங்கள் எப்படி பாக்குறாங்க, அதாவது கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் பெரும்பாலும் எங்க இருந்து வந்திருக்கிறோம், புரோட்டஸ்டன்ட்ல வந்திருக்கோம். சோ புரோட்டஸ்டன்ட் சபை பார்வையில பார்க்கும் போது இது ஒரு மிகப்பெரிய தப்பு மாதிரி அங்க தெரியுது இல்ல. அதாவது புரோட்டஸ்டன்ட்ஸ் இதை எப்படி வியூ பண்றாங்க, இதை எப்படி பார்க்கறாங்கன்னா, இப்போ புரோட்டஸ்டன்ட் சபைகள்ல வந்துட்டு மாதம் மாதம் என்ன எடுப்பாங்க, திரு விருந்து அங்க எடுப்போம். சோ அப்பம் திராட்சை ரசம் நம்ம அங்க பிட்டு அதைய அதைய பருகுவோம். சோ இதுதான் புரோட்டஸ்டன்ட் சபைகளுடைய பழக்கம். சோ இதையத்தான் ரோமன் கத்தோலிக்ஸ் எப்படி செய்யறாங்க, பூசை பலி என்று செய்யறாங்க. அப்ப நமக்கு அவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்ல, நம்ம செய்யறது தான் அவங்க செய்யறாங்க. இப்படித்தான் ஒரு ஒரு புரோட்டஸ்டன்ஸும் நம்ம பாக்குறோம். பாருங்க, இப்ப நம்ம கேட்கும் போது கூட பூசை பலி டக்குன்னு பதில் அங்க வரல, அது ஒரு மிகப்பெரிய குற்றம், அதனால தேவன் வந்து அந்த அமைப்ப அருவறுப்பு என்று சொல்லிட்டு பாரு நமக்கு அங்க தோணல. ஏன்னா அதே விஷயம்தான் நம்ம கூட என்ன பண்ணிட்டு இருந்தோம், புரோட்டஸ்டன்ட் சபைகள் இருக்கும் போது வேற ஒரு முறையில கையாண்டுட்டு இருந்தோம், அதே அவங்க ரோமன் கத்தோலிக்ஸ் வேற மாதிரி கையாளுறாங்க. இப்படித்தான் நம்முடைய பார்வை அங்க இருக்குது. ஆனா உண்மையிலே அப்படி இல்ல சகோதர சகோதரிகள். இந்த பூசை பலி என்ன மாதிரி ஒரு டாக்டர், எப்படிப்பட்ட ஒரு உபதேசம், எந்த மாதிரி நோக்கத்தினால இது ரோம கத்தோலிக்க திருச்சபை வந்து அங்க அதைய ஏற்படுத்தினாங்க, அந்த அந்த ஒரு உபதேசம் என்ன மாதிரி காரியங்கள் அங்க செய்துச்சு பார்க்கறது நமக்கு ரொம்ப முக்கியம். சோ அப்போ ரோம கத்தோலிக், அதாவது இப்ப நம்ம கிளியரா சொன்னோம்னா அந்த போப் மார்க்கம், அந்த போப் மார்க்கம் பாருங்க, இந்த பூசை பலி அதை நிறுவுவதற்கு காரணம் என்ன? சோ அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா கர்த்தர் இயேசு அவர் ஈடுபலி கொடுத்தார். ஆனா அவர் ஈடுபலி எதுக்காக கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார்னா ஆதாமுக்காக கொடுத்தார். அதாவது ஆதாமனுடைய பாவத்திற்காக என்ன பண்ணார், பலி கொடுத்தார், கரெக்ட். அதனால ஆதாமனுடைய பாவம் கர்த்தர் இயேசுவின் ஈடுபலியினால மன்னிக்கப்பட்டாயிடுச்சு, உண்மைதான். சோ இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற ஆதாமனுடைய பாவங்கள், ஆதாமின் மூலம் வந்துட்ட பாவங்கள் கர்த்தர் இயேசுனுடைய ஈடுபலியினால மன்னிக்கப்பட்டுடுச்சு. இது வந்து போப் மார்க்கம் ஏற்றுக்கொள்றது. ஏற்றுக்கொண்டுட்டு அவங்க நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆனால் இதற்கு அப்புறம் நாம செய்கிற நீருதல்கள், பாவங்கள், துன்மார்க்கம், அக்கிரமம், இந்த மாதிரி பாவங்களை போக்குவதற்கு கர்த்தர் இயேசுவின் ஈடுபலி பத்தாது. பாருங்க, அப்போ நம்ம இங்க ஒரு வார்த்தை படிச்சோம்லீங்களா, 11 வசனத்துல, அவைகளை மிதித்தது அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவர் இடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று. பாருங்க, இது அன்றாட பலி, பலி இங்கிலீஷ்ல சொல்லிட்டோம்னா கண்டினியூவல் சாக்ரிஃபைஸ். சோ இதெல்லாம் அது கண்டினியூவல் சாக்ரிஃபைஸ். சோ கர்த்தர் இயேசு கொடுத்துட்டு அந்த ஈடு பலி தான் அந்த அன்றாட பலி, அதாவது கண்டினியூவல் சாக்ரிஃபைஸ். அவர் கொடுத்துட்ட ஈடு பலி நம்மை வந்துட்டு ஆதாமின் பாவத்திலிருந்துட்டு முற்றிலும் விடுவிக்கிறது பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதற்கப்புறம் நம்ம பலவீனங்களை செய்கிற பாவங்களுக்கும் யாருடைய ரத்தத்தின் மூலம் நமக்கு மன்னிப்பு இருக்கு, கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தின் மூலம் அங்க மன்னிப்பு அங்க இருக்கு. ஆனா இந்த பாகம் வந்து போப் மார்க்கம் அவங்க இல்லை என்று சொல்லிட்டு அவர்களுடைய அந்த போதனை தான் இந்த பூசை பலி. சோ அவர்களுடைய கருத்து என்னன்னா, சோ நம்ம மேற்கொண்டு செய்யற பாவங்களுக்கு கர்த்தர் இயேசுவின் ஈடுபலி போதாது. அப்போ மேற்கொண்டு நம்ம செய்யற பாவங்களுக்கு நம்ம மன்னிப்பு பெறணும்னா கர்த்தர் இயேசு மறுபடியும் என்ன ஆகணும், மறுபடியும் என்ன ஆகணும், சிலுவையில அறையப்படும். சோ ஒரு முறை சிலுவையில் அறையப்பட்டார், ஒரு முறை பலி கொடுத்தார், அந்த பலியின் மூலம் ஆதாமின் மூலம் வந்த பாவம் போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் நாம செய்யற பாவத்துக்கு நமக்கு கர்த்தர் இயேசுவின் பலி போதல. சோ இப்போ நம்ம பாவிகளா இருக்கிறோம், இப்ப நாம மறுபடியும் மன்னிப்பு பெறணும், நம்ம மறுபடியும் என்னத்தான் ஆகணும், நமக்காக கர்த்தர் இயேசு என்ன ஆகணும், மறுபடியும் சிலுவையில மறிக்கணும். சோ இப்ப எப்படி மறுபடியும் கர்த்தர் இயேசு மறிப்பார்? சோ இந்த விஷயத்துக்கு தான் அவர்கள் கொண்டு வந்தது இந்த பூசை பலி பற்றின உபதேசம். அதாவது அந்த பூசை பலி அப்போ அவர்கள் செய்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். சோ கர்த்தர் இயேசுவை மீண்டும் பலி ஆக்கணும்னா, பலியிடணும்னா, அதற்கு முன் கர்த்தர் இயேசுவை மீண்டும் உண்மையில என்ன பண்ணணும், உருவாக்க வேண்டும். சோ இதெல்லாம் பாருங்க, இனி எப்படி இந்த டாக்டரின் அங்க போகுது என்று நாம பார்க்கணும். சோ அப்போ கர்த்தர் இயேசு பலி செலுத்தணும், அப்பதான் நம்முடைய இன்றைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும், அவங்களுடைய நம்பிக்கை. சோ இப்ப கர்த்தர் இயேசு பலி கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணணும், மறுபடியும் நம்ம உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும்? உருவாக்கலாம் அவருடைய மாம்சம், அவருடைய ரத்தம். எப்படி உருவாக்கலாம்? அவருடைய மாம்சம் அப்பம், அவருடைய அந்த ரத்தம் என்னவா இருக்குது, அந்த திராட்சை ரசம். சோ இந்த அப்பம் திராட்சை ரசம், சாதாரண அப்பம் திராட்சை ரசம் எது வரைக்கும், பலிபீடத்துல கொண்டு போகிற வரைக்கும். சோ இந்த அப்பம் திராட்சை ரசம் பலிபீடத்துல கொண்டு போய் வைத்து அந்த பூசை நடத்துற பாதிரியார் அவர் சில வார்த்தைகள் அங்க சொல்லுவார் லத்தீன்ல. அந்த வார்த்தை தேர்ட் வால்யூம்ல அங்க இருக்கு, ஹாக்கஸ்ட் ஆட்டம் கார்பஸ் மீம், இதுதான் அவங்க சொல்லுவாங்க. சோ ஹா அதாவது லத்தீன் அருமையான வார்த்தை, ஹாக்கஸ்ட் ஆட்டம் கார்பஸ் மீம். இந்த ஐந்து வார்த்தைகள் அது எப்ப ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்களோ, எப்ப உச்சரித்தாங்களோ, அடுத்த செகண்ட் அந்த அப்பம் கர்த்தர் இயேசுவின் ரத்தம் ஆயிடுது, மன்னிக்கணும், அவருடைய மாம்சம் ஆயிடுது, அந்த திராட்சை ரசம் அவருடைய ரத்தமாக மாறிடுது. சோ இதுதான் அவங்களுடைய அந்த உபதேசம், அந்த பூசை பலி. சோ அப்போ இதுல என்ன, எந்த ஒரு உபதேசம், மிகப்பெரிய உபதேசம் தள்ளப்பட்டு கள்ள உபதேசம் வருது, நாம் யோசிக்கணும். சோ கர்த்தர் இயேசுவினுடைய ஈடுபலி அவர் எவ்வளவு முறை தான் கொடுப்பார்? ஒரே ஒரு முறை தான் அவர் கொடுப்பார். அது மீண்டும் வந்து அது அவர் பலி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. ஆனா அந்த ஒரு முறை அவர் கொடுக்கிற அந்த பலி சகோதர சகோதரிகளே, ஆதாமினுடைய பாவத்துல இருந்து மாத்திரமல்ல, அதற்கு பின் வரக்கூடிய நம்மளுடைய பலவீனங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றுக்குமே தேவன் இடத்துல பரிந்து பேசக்கூடிய தன்மை கொண்ட பலியாக அங்க இருக்கு. இன்றைய மண்ணா நம்ம பார்ப்போம் இல்லைங்க. சோ நம்ம என்னதான் பாவம் செஞ்சுட்டா கூட இன்றைக்கு மண்ணா ரொம்ப அருமையான மண்ணா இன்னைக்கு. சோ கர்த்தர் இயேசுனுடைய ரத்தத்தின் மூலம் நமக்கு ஒரு மிகப்பெரிய கிருபை இருக்கு. தேவனிடத்துல நாம் சேரும் பொழுது எவ்வளவு பெரிய பாவமா இருந்துட்டாலும் நொறுங்குண்ட இதயமா இருக்கும் பட்சத்துல அவர் என்ன பண்றார், புறக்கணிக்கிறது இல்ல, கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தின் மூலம் மன்னிக்கிறார். சோ இது இன்னைக்கு நாம அங்க பார்க்கிறோம். சோ ஆனா இதுதான் அங்க போக் மார்க்கம், அங்க இதைய மாற்றி அமைச்சாங்க. இல்ல இல்ல, கர்த்தர் இயேசுவின் பலி இன்றைய பாவங்களுக்கெல்லாம் நமக்கு விடுதலை தராது, அதனால கர்த்தர் இயேசுவை மறுபடியும் நம்ம உயிரோடு எழுப்பி மறுபடியும் அவரை பலி செலுத்தும் பொழுது கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும், நம்முடைய ஒவ்வொரு நாள் பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். சோ அது தனிப்பட்ட மனுஷன் கூட செய்யலாம். ஒருவர் தனிப்பட்ட மனுஷன் தன் பாவம் செஞ்சுட்டா உடனே அந்த அந்த ஏற்பாடு செய்து மறுபடியும் கர்த்தர் இயேசுவை அங்க பலியிடலாம், அவர் பலியின் மூலம் தன் பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றுக் கொள்ளலாம். சோ ஒவ்வொரு நாள் பண்ணலாம், ஒரு நாள்ல மூணு முறை பண்ணலாம், ஒரு வாரத்துக்கு பண்ணலாம், மாசம் பண்ணலாம். சோ இந்த ஒரு உபதேசம் அங்க உருவாயிடுச்சு. அதாவது உலகமே யுகா யுகத்துக்கும் முழு காலங்கள் காலங்கள் முழுவதுக்கும் நித்தியத்துக்கும் மிக கனத்தோடு மகிமையோடு பார்க்க வேண்டிய ஒரு சாக்ரிஃபைஸ், ஒரு பலி, அந்த கிறிஸ்து இயேசுவின் ஈடுபலி, அதைய வந்துட்டு இந்த உபதேசம் தள்ளி போடுறது நாம அங்க பார்க்கிறோம். சோ தேவன் வந்து அவருடைய திட்டத்துல அந்த ஏற்பாடு வைத்தார். இந்த ஒரு பலி கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட அந்த ஒரு முறை கொடுத்துட்ட அந்த ஈடுபலி யுகா யுகத்துக்கும் உலகமே ஆச்சரியமா பார்ப்பான். மிகப்பெரிய சாட்சி தேவன் இந்த உலகத்தின் மேல எவ்வளவு அன்பு வைத்தார், கர்த்தர் இயேசுனுடைய பாடுகள் பற்றின ஒரு மிகப்பெரிய சாட்சி. அவ்வளோ கனத்துக்குரிய ஒரு விஷயம் ரொம்ப சுலபமாக இங்க சுய ஞானத்தினால மனிதர்களுடைய ஞானத்தினால இந்த அமைப்பின் மூலம் அங்க கனவீனப்படுத்தப்பட்டது நம்ம அங்க பார்க்கணும். சோ இதுதான் தேவன் பார்வையில அவர் சொல்லிட்டார், இந்த அமைப்பு இது சாதாரண அமைப்பு இல்லை, இது ஒரு பாலாக்குற ஒரு அருவறுப்பு. இந்த அருவறுப்பு வந்து கிளியரா அந்த அந்த பூசை பலி பற்றி அங்க சொல்லுது. அப்போ இதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டிரான்ஸ் சப்ஸ்டான்சியேஷன் சொல்லுவாங்க. இந்த போத உபதேசத்துக்கு பேர் நம்ம ஏற்கனவே பேசிருக்கிறோம் இது குறிச்சு. சோ அது என்னன்னா டிரான்ஸ் சப்ஸ்டான்சியேஷன், டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். அதாவது அந்த அப்பம் திராட்சை ரசம் சப்ஸ்டன்ஸ், பொருட்கள், தமிழ்ல சொன்னா பொருட்கள். சோ இது வெறும் பொருட்கள் தான் அந்த பலிபீடத்துக்கு கொண்டு போற வரைக்கும், அந்த மந்திரமான அந்த வார்த்தைகள் உச்சரிக்கிற வரைக்கும். ஆனா அந்த வார்த்தைகள் உச்சரித்தா உடனே அந்த பொருட்கள் என்னவா மாறிடுதுன்னா கர்த்தர் இயேசுவின் சரீரமாகவும் ரத்தமாகவும் மாறிடுது. சோ அந்த சப்ஸ்டன்ஸ் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம். அதனால்தான் டிரான்ஸ் சப்ஸ்டான்சியேஷன் இந்த உபதேசத்துக்கு மிகப்பெரிய புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க அந்த போப் மார்க்கம் இந்த உபதேசத்துக்கு சகோதர சகோதரிகள். சோ நம்ம இன்னொரு ஞானமான ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த அமைப்பு ஏன் இந்த உபதேசம் கொண்டு வரணும்? அது ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா. சரி, ஒரு மிகப்பெரிய உபதேசம், அந்த உபதேசத்தை கனவீனப்படுத்திட்டு அது இருந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கள்ள உபதேசம் இந்த அமைப்பு கொண்டு வந்தாங்க. அதுதான் நம்ம இன்ன வரைக்கும் பார்த்தோம். பட் கேள்வி என்னன்னா, ஏன் இப்படி அவங்க செய்யணும்? ஏன் கர்த்தர் இயேசுவினுடைய ஈடுபலிய அவங்க கொஞ்சம் கனவீனப்படுத்தணும்? அதுக்கு ஒரு வல்லமை இல்லைன்னு அவங்க பொய்யாய் சொல்லணும். அப்படி சொல்லி ஏன் இவர்கள் ஒரு புது விதமான உபதேசம் கொண்டு வரணும்? இதனுடைய நோக்கம் என்ன? பாருங்க, இந்த கேள்வி கேட்கும் போது நமக்கு ஆச்சரியமா தான் இருக்கும், நியாயமா இருக்கும். ஏன் அப்படி செய்யணும் அவங்க? என்ன என்ன பிரச்சனை? இப்ப கர்த்தர் இயேசுவே செஞ்சு அவருடைய பலியே போதும், அதை ஏத்துக்கிறது அவங்களுக்கு என்ன கஷ்டம் இல்லைங்களா? சோ நம்ம அதையவே நம்ம விசுவாசிச்சு நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றுக்கலாம், அவங்க ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா? ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ள, ஏன் அப்படி அவங்க செய்யல சகோதர சகோதரிகள்? ஏன் இந்த மாதிரி ஒரு பூசை பலின்ட்டு ஒண்ணு ஒரு கள்ள உபதேசம் அவங்க கொண்டு வராங்க? காரணம் ரொம்ப சிம்பிள். என்னன்னா, இந்த பூசை பலி நடத்துறது, பாருங்க, இந்த பூசை பலி இல்லைனா ரோமன் அந்த போப் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பாவத்துக்கு என்ன இல்லவே இல்ல, மன்னிப்பு இல்லவே இல்ல. இதுதான் அவங்க ஸ்ட்ராங்கா முன்வைக்கிற விஷயம். இப்போ தற்போது நாம் செய்யற பாவங்களுக்கு மன்னிப்பு வேணும்னா கண்டிப்பா என்ன பலியில பங்கேற்கணும்? பூசை பலியில பங்கேற்கணும், பூசை பலி நடத்தணும், கர்த்தர் சரீரத்தை ரத்தத்தை மீண்டும் உருவாக்கணும், மீண்டும் பலி செலுத்தணும். இதுதான் முறை. இது இல்லாட்டி நம்முடைய பாவங்களுக்கு என்ன இல்லவே இல்ல, மன்னிப்பு இல்லவே இல்ல. இதுதான் அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராங் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஏன் அவங்க வைக்கிறாங்கன்னா, இதை அடிப்படையா வச்சுதான் அவர்கள் சொல்லுகிற மற்ற விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, அப்ப இந்த பூசை பலி செய்யறது இதெல்லாம் எதுக்குன்னா, ஜனங்கள் கிட்ட இருந்து பல வகையில பணம் கலெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். பாருங்க, இந்த பூசை பலிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொண்டு வரும் பொழுது அப்ப ஜனங்களுக்கு என்ன, ஏதாவது ஒரு விசுவாசிகளுக்கு என்னத்த வரும்? அப்ப எப்படியாவது இந்த பூசை பலியில் நாம என்ன பண்ணோம், பங்கு பெறணும். அப்போ பங்கு பெறணும்னா, அப்ப யாராவது அந்த பூசை பலி என்ன பண்ணணும், நடத்தி ஆகணும். நடத்தி ஆகணும்னா நடத்துகிறவர்களுக்கு மிகப்பெரிய கன மகிமை அங்க கொடுத்தான். ஏன்னா அது என்ன சொல்லுது, இது இல்லாட்டி நமக்கு என்ன இல்லவே இல்லை, பாவ மன்னிப்பு இல்லவே இல்லை. அப்போ அதை நடத்துகிறவர்களுக்கு அந்த கன மகிமை கூட ரொம்ப அதிகாரமா அதிகமாக கூடுது, அதிகாரம் கூட அதிகமாக கூடுது. இதை வைத்துக் கொண்டு தான் அந்த போப் தங்களுக்கு சூட்டிக்கொண்ட எல்லா பேர்களும் இதை பேஸ் பண்ணித்தான் நாங்க சொல்றோம். சோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 மேல பேர் வச்சிருக்கிறாங்க இல்லையா, பட்டங்கள். அதாவது கிறிஸ்து இயேசுக்கு போய் சேர வேண்டிய பட்டங்கள் எல்லாம் யாருக்கு வருது? இவங்களுக்கு வருது. ஏனென்றால் இவர்கள் தான் என்ன பண்றாங்க, இந்த பூசை பலியின் மூலம் ஜனங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு செய்யறாங்க. சோ அதனால இவங்களுக்கு கன மகிமை ஆட்டோமேட்டிக்கா கூடியிருக்கு. அது மாத்தமல்ல, இப்ப இந்த பூசை பலி செய்யணும்னா சோ அதற்கு இந்த ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு ஆலயம் கட்டணும், இதுக்கு எப்படி பண்ணணும், அதுக்கு அப்படி பண்ணணும், நிறைய ஸ்கீம்ஸ் அவங்க போட்டுட்டு திட்டங்கள் போட்டு இப்ப ஜனங்கள் கிட்ட இருந்து என்ன பண்ணலாம், அந்த பணம் அந்த வருமானம் அங்க எதிர்பார்க்கலாம். சோ பணம் வாங்கணும்னா ஒரு நல்ல காரணம் இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங் காரணம் இருக்கணும். சோ அந்த காரணம் என்னன்னா, இந்த பாவ மன்னிப்பு. இந்த பாவ மன்னிப்புக்கு என்ன வேணும், கண்டிப்பா இந்த பூசை பலி அங்க வேணும். சோ இதுதான் அந்த இதுதான் நம்ம என்ன சொல்லலாம், அந்த அக்கிரமத்தின் ரகசியம். சோ ஆராய்ந்து பார்க்க பார்க்க பெரிய விஷயங்கள் அங்க இருக்குது சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு உபதேசம் பற்றின தீர்க்க தரிசனம் தான் இன்னைக்கு நாம பார்க்கிற அந்த தீர்க்க தரிசனம். சோ இந்த உபதேசத்தினால்தான் அந்த அமைப்புக்கு தேவன் அங்க சொல்றார், இது ஒரு பாலாக்குற அருவறுப்பது மாத்திரம் இல்ல, அதை தேவன் புறக்கணிக்கிறார்னா காரணம் என்னன்னா, தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய அந்த ஈடுபலி இந்த அளவுக்கு கனவீனப்படுத்தப்பட்டு அது இருந்த இடத்துல ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு பழக்க வழக்கம் நம்பிக்கை விசுவாசம் அங்க உண்டாயிருக்கிறது தான். சோ இதுதான் அந்த மிக முக்கியமான காரியம் சகோதர சகோதரிகளே. சோ அப்போ பாருங்க, ரொம்ப சிம்பிள். சோ எப்போ இந்த மிக முக்கியமான டாக்டரின், இந்த அன்றாட பலி கண்டினியூவல் சாக்ரிஃபைஸ், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்றாட பலி நீக்கப்பட்டதோ, ஆணி வேர் இது எப்போ நீக்கப்பட்டுட்டு வேற ஒரு கல்ல உபதேசம் வந்துச்சோ அங்க ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து அந்த போப் மார்க்கம் நிறைய கல்ல உபதேசங்களை சபைக்குள்ளாக கொண்டு வர ஆரம்பிச்சது. சோ மிக உன்னதமான ஒரு உபதேசம் தேவனுடைய திட்டத்துல அது புறக்கணிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வெகு சுலபம் ஜனங்களை கன்வின்ஸ் பண்றது. அப்புறம் சபைக்குள்ள வந்துச்சு பல விதமான கல்ல உபதேசங்கள் வந்து, அதான் வசனத்துல வாசிக்கிறோம் 12 வசனம் வாசிங்க. பாருங்க இது என்னன்னா, அந்த சேனை வந்து யார் குறிக்குதுன்னா தி ஹாஸ்ட், அதாவது சபையில இருக்கிற விசுவாசிகள். இவங்க எல்லாமே அந்த அமைப்புக்கு என்ன ஆயிட்டாங்க, ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. அப்புறம் வசனம் வாசிங்க. அதற்கு பின், எதுக்கு பின், இந்த அன்றாட பலி நீக்கப்பட்டதுக்கு பின் பாருங்க, கர்த்தர் இயேசுவின் பலி இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு மனித போதனை அங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கிறோம். அது சத்தியத்தை தரையில தள்ளிட்டு அது கிரியை செய்து அனுகூலம். சோ எப்போ இந்த போப் மார்க்கத்துக்கு இந்த அநேக கல்ல உபதேசங்கள் உருவாக ஆரம்பிச்சதுன்னா, என்னைக்கு இந்த அன்றாட பலி நீக்கப்பட்டுட்டு அது இருந்த இடத்துல ஒரு கல்ல உபதேசம் வந்துச்சோ, அதை தொடர்ந்து இந்த விதமான உபதேசங்கள் அங்க வந்தது நாம பார்க்கிறோம். சோ இதெல்லாம் சரித்திரத்துல நம்ம பார்க்கலாம். பட் நம்ம இங்க என்ன பண்றோம்னா, அந்த தீர்க்க தரிசனத்தை விளக்கறதுக்கு நாம அங்க முயற்சி செய்யறோம். சோ போப் மார்க்கம் இப்படித்தான், மெதோ பெர்ஷாக்கு அப்புறம் கிரேக்குக்கு அப்புறம் ரோமன், ரோமன்ஸ்க்கு அப்புறம் இந்த போக்கு மார்க்கம் முளைக்கும். அது முளைச்சது என்ன பண்ணும்னா, இந்த கிரியை இந்த பர்டிகுலர் விஷயம் செய்யும். அன்றாட பலி என்ன பண்ணுவது, நீக்கிடும். பாருங்க அது கிளியரா தேவன் நாங்க சொல்றாரு. சோ நிறைய விஷயங்கள் இருக்கு ரோமன், அதாவது போக்கு மார்க்கத் கிட்ட. சோ அதெல்லாம் தேவன் அங்க குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. அவர் குறிப்பிட்டு சொல்றது ஒரே விஷயம் தான், இந்த அமைப்பு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் அன்றாட பலி நீக்கிடும். சாதாரண விஷயம் இல்ல, கர்த்தர் இயேசுவின் ஈடு பலி, பட் நீக்கிடும். அது போதாது, போத பத்தாதுன்னு சொல்லிட்டு வேற ஒண்ணு கொண்டு வந்துடும். கொண்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும்னா, ஜனங்களை தன் பக்கம் கைக்குள்ள வைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்னா, சத்தியத்தை என்ன பண்ணிடும், தள்ளிடும். சோ அப்போ பலவிதமான கல்ல உபதேசங்கள் அதற்குள்ள வந்துடும். இவ்விதமாக என்ன ஆயிடும், அந்த பரிசுத்த ஸ்தலம் கலங்கப்பட்டுடும். அதாவது தேவனுடைய ஆலயம், சபை, பரிசுத்த ஸ்தலம் நீங்க சொல்லும் போது அது வந்துட்டு என்ன சொல்லிடலாம், கெடுக்கப்பட்டு விடும், அதாவது கலங்கப்படுத்தப்பட்டு விடும். சோ இப்படி சொல்லும் போது தான், இதுக்கு மத்தியில தான் அங்க இதெல்லாம் கேட்டு தான் தானியேல் அந்த தூதன் கிட்ட கேக்குறார். 13 வசனம் வாசிங்க. பாருங்க இதுக்கு மத்தியில அங்க அவருக்கு ரொம்ப வாஞ்சா கேட்கற கேள்வி இது, எது மட்டும் தேவனே அங்க போகும். வெளிப்படுத்தின விசேஷத்துல எல்லாம் கூட நம்ம பாக்குறோம், 5வது முத்திரையில எது வரைக்கும் தேவனே நீங்க பொறுமையா இருப்பீங்க இப்படி. சோ எங்கள் ரத்தத்துக்காக, பரிசுத்த வாங்கின ரத்தத்துக்காக நீங்க எப்ப எந்திரிச்சு பழி வாங்குவீங்க, கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. சோ அதெல்லாம் என்னன்னா, இந்த வசனத்துக்கு இணையான வசனம். சோ எது வரைக்கும் தேவன் இந்த மாதிரி ஒரு அருவறுப்பை நீங்க அனுமதிப்பீங்க, எது வரைக்கும் உங்களுடைய பரிசுத்த ஸ்தலமாகிய ஆலயம் சபை மிதிக்கப்பட்டிருக்கும், எது வரைக்கும் இந்த கல்ல உபதேசங்கள் சத்தியத்தின் மேல ஆதிக்கம் செலுத்தும், அந்த டைம் பீரியட் காலம் எது வரைக்கும் இப்படி இருக்கும் அங்க கேட்கும் போது, இப்ப அவருக்கு சொல்ற பதில் தான் என்ன பார்க்கிறோம், பாருங்க. சோ இப்போ அவருக்கு வருகிற பதில் என்னன்னா, இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எவ்வளவு நாள்னா 2300 ராப்பகல் வரைக்கும் அங்க இருக்கும். சோ இது அது அந்த கால தீர்க்க தரிசனம், 2300 ராப்பகல். சோ 2300 வெறும் 24 மணி நேரம் நாள் கணக்கு போட்டோம்னா கிட்டத்தட்ட எவ்வளவு வரும்னா, ஒரு 8 வருஷம் வரும். 2300 நாள்னா எவ்வளவு வருஷம் வரும், கிட்டத்தட்ட 8 வருஷம் வரும். ஆனா டேனியல் எப்படிதான் புரிஞ்சுட்டார், இப்படி புரிஞ்சுட்டார் டேனியல், இந்த மாதிரி புரிஞ்சுட்டார். ஆனா நமக்கு அது ரொம்ப கிளியர், இந்த 2300ங்கிறது சாதாரண நாள் கணக்கு இல்ல, இது என்ன கணக்கு நாம பாத்துக்கிறோம், இது தேவன் ஒரு தீர்க்க தரிசிட்ட சொல்ற நாள் கணக்கு. ஒரு தீர்க்க தரிசன நாள், அப்ப தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் சொல்லும் போது ஒரு வருஷம் வசனம் நாம் சொன்னா எசேக்கியல் 4:5-6 இல்லைங்களா, ஒரு ஒரு நாளுக்கும் அவர் என்ன கொடுக்கிறார், ஒரு ஒரு வருஷம் கொடுக்கிறார். சோ தீர்க்க தரிசி. சோ அப்போ டேனியல் இது எப்படி புரிஞ்சுட்டாருனாவோ, இன்னும் ஒரு 8 வருஷம் கிட்டத்தட்ட இவ்வளவு நாள் போகும், ஏன்னா அவருக்கு அவ்வளவுதான் அவர் இன்னைக்கு நம்ம புரிஞ்சு கொள்ளுகிற விதத்துல அவர் அங்க புரிஞ்சு கொள்ள முடியாது. சோ அவர் வந்து தேவன்கிட்ட இது எதுக்காகத்தான் ஜெபிச்சிட்டார்னா, 70 வருஷம் என்ன ஆயிட்டாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் சிறைப்படிக்கப்பட்டு போயிட்டாங்க. டேனியலுக்கு அந்த வெள்ளாட்டு கடா பத்தியோ இல்ல ரோமம் நிறைஞ்ச கடா பத்தியோ எல்லாம் கவலை இல்ல. அவருக்கு என்ன கேள்வினா, தேவனே என்னுடைய ஜனத்துக்கு எப்போ விடுதலை கிடைக்கும். சோ இப்ப அந்த 70 வருஷம் சிறையிருப்பு கிட்டத்தட்ட முடிய போகுது, எப்ப எனக்கு இந்த என்னுடைய ஜனங்களுக்கு அங்க விடுதலை கிடைக்கும், இதுதான் டானியலுடைய கேள்வி. இப்போ தேவன் கொடுக்கற பதில் இல்ல, எவ்வளவு வருஷம் போகும், 2300 ஆப்பகலும் போதும், இது அவர் பார்வையில ஒரு சில வருஷங்கள், கிட்டத்தட்ட 8 வருஷம் போதும். சோ அதுவே அவருக்கு அங்க ரொம்ப மன வருத்தம் தான் அங்க ஆயிடுது, சரிங்களா. ஆனா நமது பார்வையில நம்ம பார்க்கும் போது அது ஒரு தீர்க்க தரிசனம். தேவன் சொல்றார், அதாவது ஒரு 2300 வருஷம் என்ன இருக்கும், இந்த பாலாக்கு மறுவர்ப்புக்கு இந்த ஒரு அனுமதி இருக்கும். அதாவது இன்னும் கிளியரா சொன்னா என்ன சொல்லலாம்னா, பரிசுத்த ஸ்தலம் என்ன ஆகும், மிதிக்கப்பட்டிருக்கும், சத்தியம் என்ன ஆயிருக்கும், தள்ளப்பட்ட நிலைமையில அங்க இருக்கும். சோ இது ஒரு மிகப்பெரிய காலப்பகுதி தேவன் திட்டத்துல, 2300 வருஷம். சோ இது நம்ம பேசிக் சப்ஜெக்ட்ஸ்ல பாக்குறது இல்ல. சோ அதனால தான் நாம இன்னைக்கு இது எடுக்கணும். இதனால இந்த தீர்க்கதரிசி 2300 ராப்பகல். ஆனா தேவன் ரொம்ப கிளியரா சொல்றா 2300 ராப்பகல். சோ இது இப்ப நாம எப்படி நாம் கால்குலேட் பண்றது 2300 ராப்பகல். சோ டேனியல் இது எப்படி புரிஞ்சுட்டான், சோ நாம அங்க பார்க்கலாம், வால்யூம் நீங்க படிச்சீங்கன்னா தெளிவா இருக்கும் உங்களுக்கு. சோ டேனியல் இது தவறாக புரிஞ்சுக்கிட்டான். தானியல் என்ன நினைச்சிட்டார் அப்படின்னா, 70 வருஷம் முடியும், அதாவது பாபிலோனுடைய சிறை இருப்பு 70 வருஷம். அந்த 70 வருஷம் முடிஞ்ச உடனே இந்த 2300 என்ன ஆகும், கவுண்ட் ஆகும், கணக்கெடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது. சோ டேனியல் இது ஜபம் பண்ணும் போது அவர் எதுக்கு மத்தியில் இருக்கிறார்னா, 70 வருஷம் சிறை இருப்புக்கு மத்தியில் அங்க இருக்கிறார், புரியுதுங்களா. இப்ப இவர் கேள்வி, தேவன் என் ஜனங்களுக்கு எப்போ விடுதலை கிடைக்கும், இது மாதிரி எல்லாம் எப்போ இதெல்லாம் எது வரைக்கும் போகும், எப்ப விடுதலை கிடைக்கும். அப்ப தேவன் சொல்றாரு இல்ல, ஒரு 2300 ராப்பகல் சொல்லும். இப்ப டேனியல் டக்கு நினைக்கிறாரு, அப்போ ஏற்கனவே 70 வருஷம் தண்டனை வாங்கியிருக்கிறோம், கடந்த காலத்தின் கீழ்படியாமைக்கெல்லாம் இஸ்ரேல் தேசமா ஒரு 70 வருஷம் தண்டனை வாங்கியிருக்கிறோம். அப்ப இந்த தண்டனை முடிஞ்சிட்டு உடனே மறுபடியும் என்ன ஸ்டார்ட் ஆகும், இந்த 2300 ராப்பகல் ஸ்டார்ட் ஆகும். இது யார் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கா இப்படி, டேனியல். ஆனா இது தப்பு, இது இல்ல. இது நிமித்தம் மறுபடியும் அவர் ஜெபத்துல வைக்கிறார், இஸ்ரேலுடைய மீட்பு, அவங்களுடைய விடுதலை, இதுக்கெல்லாம் அவர் ஜெபத்துல வச்சு எங்கன்னா 9வது அதிகாரத்துல தேவன் கிட்ட ஜெபம் பண்றது பார்க்கிற வசனம் படிங்க நீங்க, 9வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. பாருங்க, அவரு ரொம்ப ஆர்வம், அதாவது ரொம்ப ஆர்வம் சொல்லக்கூடாது நம்ம, அந்த சீரியஸ்னஸ் அவர்கிட்ட ரொம்ப தீவிரம். சோ தன்னுடைய ஜனங்களுடைய விடுதலை எப்போ, அவர் எப்படி தெரிஞ்சுக்கிறார் பார்க்கிறோம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் மூலம் ப்ராப்பர் ஸ்டடி, ரொம்ப ஆராய்ந்து பார்க்கிறார் தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள். அந்த எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்குது, தேவன் இந்த ஜனங்களுக்கு தண்டனையா 70 வருஷம் அங்க தண்டனை கொடுப்பார், அதுக்கப்புறம் அவங்க மீட்கப்படுவாங்க. சோ அதை தெரிஞ்சுட்டு இப்ப அவர் என்னன்னா முழுக்க முழுக்க எதிர்பார்க்கிறது, அப்ப இந்த 70 வருஷம் முடியும் போது இந்த 2300 ஆரம்பிக்கலாம், இதுதான் டானியலுடைய அந்த எதிர்பார்ப்பு. சோ இந்த எதிர்பார்ப்புல அவர் ஜெபித்துட்டு இருக்கும் போது தான் தேவன் இப்போ 2வது முறை என்ன பண்றான்னா, இல்ல டானியல், நீங்க நினைச்சிருக்கிறது தவறு, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசனத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க தப்பா புரிஞ்சிருக்கிறீங்க, உண்மையிலே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மாதிரி விஷயத்த அவர் பின்னாடி சொல்றார். எங்கன்னா வசனம் வாசிங்க நீங்க, 9வது அதிகாரம் 21 வாசிங்க.
அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியே வேகமாய் பறந்து வந்து அந்திப்பலியை நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன், நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன், இப்போது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள்.
பாருங்க, 9வது அதிகாரம் 2வது வசனத்துல நாம் பார்த்தோம் அவர் என்ன மைண்ட்ல இருக்கிறாரு, அந்த 70 வருஷம் தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது அங்க நமக்கு அங்க விடுதலை கிடைக்கும். சோ அந்த 70 வருஷம் முடியும் போது என்ன கூட ஆரம்பிக்க அவர் நினைச்சிருக்கிறார். ஏற்கனவே சொல்லப்பட்ட தரிசனம் 2300 நாட்கள் ராப்பகல் அங்கிருந்து ஆரம்பிக்க அவர் நினைச்சிட்டு இருக்கிறார். இப்போ கேப்ரியல் அங்க மறுபடியும் தேவன் கேப்ரியல் அனுப்பிச்சு அவர் அந்த தீர்க்க தரிசனத்தை தெளிவுபடுத்துறார். அந்த வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போது முதல் தரிசனத்துல எப்ப பார்த்தார், முதல் தரிசனம் 8வது அதிகாரம் முதல் தரிசனத்துல நான் கண்ட புருஷனாகிய காப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திப்பகலி நேரமாக வேலையில் என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி என்னோட பேசி, தானியலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்த நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். என்ன தரிசனம்? 2300 ராப்பகல் பற்றின தரிசனத்தை நீ அறிந்து கொள். நான் உனக்கு தெளிவுபடுத்துறதுக்கு வந்திருக்கிறேன், உனக்கு புத்தி தருவதற்கு நான் இப்போ வந்திருக்கிறேன். ஏனென்றால் அந்த தரிசனத்தை புரிஞ்சுக்கிற விஷயத்துல நீங்க கொஞ்சம் தவறான நிலைமையில அங்க இருக்கிறீங்க. சோ அங்க கேப்ரியல் என்ன சொல்றாருன்னா, டேனியல் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தேவன் ஒரு முதல் தரிசனத்தை உனக்கு காண்பிச்சா 2300 ராப்பகல். ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, 2100 எங்க ஸ்டார்ட் ஆகும் நினைச்சிட்டு இருக்கீங்க, 70 வருஷம் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் ஆகும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. தப்பு, அப்படி நினைக்க வேண்டாம். இதை நான் உங்களுக்கு கிளியர் படுத்திருக்கதா நான் இப்ப வந்திருக்கேன். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் இந்த தீர்க்க தரிசனம் எப்ப ஆரம்பிக்கும் நான் சொல்றேன். இப்ப வசனம் வாசிங்க,
20 மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது.
அவ்வளவுதான் போதும். இதுக்கு பின்னாடி அந்த 70 வாரங்கள் பற்றின தீர்க்க தரிசனம். சோ இப்போ நம்ம சில விஷயங்கள் ரீகலெக்ட் பண்ணலாம். சோ இந்த 70 வாரங்கள் தீர்க்க தரிசனம் பேசிக் சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, பாக்குறோம் நாம தானியேலின் 70 வாரங்கள். சோ 70 வாரங்கள்னா எவ்வளவு நாள், எவ்வளவு வருஷம் ஆகுது? 70 × 7 போட்டா 490 நாள். அதாவது 490 வருஷங்கள் பற்றின தீர்க்க தரிசனம். அதாவது கர்த்தர் இயேசுவின் முதலாம் வருகை வருவதை குறிக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் பார்க்கிறோம். புரியுதுங்களா? சோ இப்ப இங்க கேப்ரியல் ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றாருன்னா, டேனியல் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த 2300 நாள் தீர்க்க தரிசனம் 70 வருஷம் சிறையிருப்பு முடிஞ்சு துவங்காது. ஆனா என்ன சொல்றாருன்னா, ஒரு 70 வார தீர்க்க தரிசனம் இருக்கு. அந்த 70 வார தீர்க்க தரிசனம் எங்க வரும்னா, அந்த 2300 நாள் தீர்க்க தரிசனத்துல முதல் பாகம். புரியல, ஒன்னும் புரியாது சரிங்களா? அதாவது என்ன சொல்றாருன்னா, ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். டேனியல் நீங்க நினைச்சிட்டீங்க 70 வருஷம் சிறையிருப்பு முடிஞ்சு 2300 ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்படி ஆகாது. உண்மையிலே என்னன்னா, உங்க உங்க நகரத்தின் மேல உண்மையிலே ஒரு 70 வாரம் தான் என்ன பண்ணிருக்கிறார் தேவன் நிர்ணயிச்சிருக்கிறார். அதாவது 490 வருஷம் நிர்ணயிச்சிருக்கிறார். சோ அந்த 490 ஆரம்பிக்கிற வருஷம் இருக்கு பாருங்க, அந்த வருஷத்துல தான் எது கூட துவங்கும், இந்த 2300 கூட துவங்கும். பாருங்க இப்ப நல்லா பாருங்க, 2300 பெருசா 490 பெருசா? பெரிய கேள்வி கேட்கறோம். 2300 வருஷத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல. 70 வருஷம் முடிஞ்சிட்டு நீ 2300 ஆரம்பிக்கும் நினைக்கிறீங்க டேனியல், அப்படி ஆகாது. உண்மையிலேயே என்னன்னா, உங்கள் பட்டணத்து மேல ஒரு 490 வருஷம் என்ன பண்ணிருக்கிறார் தேவன் குறிச்சிருக்கிறார், அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த 490ங்கிறது 2300ல முதல் பாகம். இன்னும் கிளியரா சொன்னா 490ம் சரிங்களா, 490ம் அந்த 2300க்கும் ஒரே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்க இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? புரியுதுங்களா? இப்ப நீங்க அங்க பாத்தீங்கன்னா அங்க சார்ட் அங்க இருக்குது, நாம வரைஞ்செடுக்கிறோம் பாருங்க. சோ அப்போ
இதுதான் சொல்ற பாருங்க, உண்மையிலேயே எவ்வளவு தீர்க்க தரிசனம், 2300 ராப்பகல். அப்போ அவர் கிட்ட சொல்றாரு, இந்த 2300ல முதல் என்ன பாகமா இருந்து சொல்றாரு, 490 புரிஞ்சுக்கோங்க, இது வந்து 8வது அதிகார தீர்க்க தரிசனம் சரியா? இது எந்த அதிகார தீர்க்க தரிசனம்? இது 9வது அதிகாரம் தீர்க்க தரிசனம். இதுதான் இது மறந்துடுங்க, நீங்க இது பேசலாம் சரிங்களா, அது ஒண்ணுமே இல்ல, மீதம் தான் பார்க்கலாம். சோ இந்த 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் நீங்க கணக்கிடணும்னா நீங்க எதை புரிஞ்சுக்கணும், 490 வருஷம் தீர்க்க தரிசனம் புரிஞ்சுக்கணும். அதாவது 490 வருஷம் தீர்க்க தரிசனம் ஆரம்பிக்கிறதும் 2300 ராப்பகல் தீர்க்க தரிசனம் ஆரம்பிக்கிறதும் ஒரே இடத்துல, இதுதான் அந்த க்ளூ கொடுக்கிறார், புரியுதுங்களா? ஏன்னா டானியல் என்ன நினைச்சிட்டாரு, 70 வருஷம் முடியும் போது அந்த இடத்துல என்ன ஆரம்பிக்கும், 2300 ஆரம்பிக்கும். ஆனா அது இல்ல, அதுதான் இங்க கேப்ரியல் வந்து சொல்ற, இல்ல இல்ல 70 வருஷம் நீங்க அப்படியே விட்டுடுங்க, அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆயிடுவாங்க ஜனங்கள். ஜனங்கள் ரிட்டர்ன் ஆகி என்ன பண்ணிடுவாங்க, மறுபடியும் ஆலயத்தை எடுப்பித்து கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு தீர்க்க தரிசனம் ஆரம்பிக்கும். அது என்னன்னா 490 வருஷம் தீர்க்க தரிசனம். அது எங்க வந்து முடியும், டானியல் 70 வாரங்கள் தீர்க்க தரிசனம் நினைவு இருக்குங்களா, பேசிக் சப்ஜெக்ட்ல நம்ம கேக்குறோம் இல்லைங்களா, அதுல 62 வாரம், அப்புறம் 62 பிளஸ் 7 பிளஸ் 1 வரும், கரெக்ட் இல்லைங்களா? சோ அந்த கடைசி ஒரு வாரம் போது அங்க யார் வருவா, கரெக்ட், மேசியா வருவார், பாதியில என்ன ஆவார், வெரி குட். அதுக்கப்புறம் அடுத்த பாதியில என்ன ஆகும் பார்க்கிறோம், அந்த அழைப்பு யூத ஜனங்களுக்கு அங்க இருக்கு. கிளியரா இந்த பாயிண்ட் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணுமா, சோ அது அதை வைக்கணும் நாம, சரிங்களா? சோ இதுதான் அந்த 70 வாரங்கள் பற்றின தீர்க்க தரிசனம். சோ இந்த 70 வாரங்கள் ஆரம்பிக்கிற இடத்துல தான் இது ஆரம்பிக்கும், 2300 ஆரம்பிக்கும். அப்படின்னா என்னன்னா, இந்த 2300க்குள்ள முதல் பாகத்துல எது வரும், இந்த 490 வருஷம் தீர்க்க தரிசனம் அங்க வரும், சரிங்களா? இப்ப நம்ம இந்த 2300 கணக்கிடுறது ரொம்ப சிம்பிள். எப்படின்னா இப்ப நம்ம பாருங்க, 2300 ஸ்டார்ட் பண்றத பத்தி கவலையே பட வேண்டாம். ஏன்னா நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, அந்த தீர்க்க தரிசனம் இந்த தீர்க்க தரிசனம் ஒரே இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இந்த 490 வருஷம் தீர்க்க தரிசனம் எங்க ஸ்டார்ட் ஆகுது பாத்துக்கிறோம், நான் டேட் போட்டாச்சு, கிமு 454. உங்களுக்கு இது நமக்கு நினைவு வரணும் சகோதர சகோதரில. ஆனா 454 என்ன டேட்னா கரெக்டா சொல்லுங்க, கரெக்ட், நெகேமியா தீர்க்கதரிசி அங்க, கரெக்ட், அங்க ராஜாக்கு என்ன வாங்குறார், அலங்கம் கட்டுறது அந்த உத்தரவு வாங்குற வருஷம், அதுதான் கிமு 454. சோ அங்கிருந்து தான் அந்த 490 வருஷம் கணக்கு போடுறோம் இல்லைங்களா. 490 வருஷம் கரெக்டா எங்க முடியுது பாத்துக்கிறோம், நம்ம அந்த கடைசி வாரத்தின் துவக்கத்துல மேசியா வர்றாரு, மேசியா வர்ற வருஷம் என்ன, 29, கரெக்ட். நடுவுல சங்கரிக்கப்படுவார் வருஷம் என்ன, 29க்கு அப்புறம் ஒரு 33, அதுக்கப்புறம் ஒரு 3.5 வருஷம் என்ன இருக்கும், வாய்ப்பு யூத ஜனங்களுக்கு இருக்கும், என்ன வருஷம், 36. 36 தான் 70வது வாரத்தின் முடிவு இல்லைங்களா, 36 தான் 70வது வாரத்தின் முடிவு. அதாவது இந்த 490 வருஷத்தினுடைய முடிவு கிபி 36. சோ அதுதான் நாம அங்க போட்டு எடுப்போம், ரொம்ப சிம்பிளா. இது மாத்திரம் பாத்தீங்கன்னா இந்த 490 அதாவது 70 வாரங்கள் தீர்க்க தரிசனம் நெகேமியா கிட்ட நெகேமியா உத்தரவு வாங்கறதுல ஆரம்பிச்சு கிமு 454, அங்கிருந்து 490 போட்டோம்னா கிபி எங்க முடியுது, 36. இது வரைக்கும் யூத ஜனங்களுக்கு வாய்ப்பு இருந்து 36ல கொர்னேலியுக்கு வாய்ப்பு போகும். ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சிலுவையில மரிச்சார், அதுக்கு முன்னாடி ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி மேசியா வந்தார், அந்த 70வது வாரத்தின் துவக்கம். முதல் பாகம் எதுவா இருக்கும், 490 சரிங்களா. இப்ப பாரு 490 நாம் கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வரும்னா 1810 வரும், புரியுதுங்களா? அப்போ 36ல என்ன பண்ணலாம், 1810 வருஷம் நம்ம கூட்டினோம்னா நமக்கு ஒரு டேட் கிடைக்கும், 1846. அதுதான் என்னன்னா 2300 முடிவு, அதாவது பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுகிற வருஷம், புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். ஏன்னா இது கொஞ்சம் இதுக்கு தெளிவா ஸ்டார்டிங் பாயிண்ட் வசனத்துல தேவனாக பொருள், மாறாக இந்த தீர்க்க தரிசனத்தை இன்னொரு தீர்க்க தரிசனத்தோட தொடர்பு படுத்தி அங்க பேசுவார். புரியுதுங்களா? அந்த இன்னொரு தீர்க்க தரிசனம் என்னன்னா, என் தானியங்கள் எழுபது வாரங்கள். இல்லாட்டி நீங்க ரொம்ப சிம்பிளா போடலாம், என்னன்னா பாருங்க, தானியேல் 70 வாரத்தினுடைய துவக்கமும் 2300 துவக்கமும் ஒன்று தான். அப்ப தானியேல் 70 வாரங்களின் துவக்கம் 454. இங்கிருந்து என்ன பண்ணலாம், 2300 போட்டோம்னா கூட நம்ம என்ன வரும், 1846.
சோ இந்த 1846 வசனத்தின்படி அங்க சொல்றார், அப்போ என்ன ஆயிடும், பரிசுத்த ஸ்தலம் சுத்தமா சுத்திகரிக்கப்பட்டிருக்கும். பரிசுத்த ஸ்தலம் சகோதர சகோதரிகளே எதுக்கு அடையாளமா இருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி சொன்னார் பரிசுத்த ஸ்தலம் என்ன ஆயிடும், மிதிக்கப்படும், சத்தியம் என்ன ஆயிடும், தள்ளப்பட்டுடும். சோ என்ன பரிசுத்த ஸ்தலம், ஏற்கனவே தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் யார் பார்க்கிறோம், அவருடைய சபை. சோ அப்போ இந்த 2300 ராப்பர்கள் அல்லது 2300 வருடங்கள் இந்த பரிசுத்த ஸ்தலம் அதாவது தேவனுடைய ஆலயம் அங்க தீட்டுப்பட்ட நிலைமை, தீட்டுப்பட்ட நிலைமைனா கெடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கும். காரணம் அந்த பாலாக்கும் அருவறுப்பு, அது மாத்திரமல்ல அநேக கள்ள உபதேசங்கள் அங்க வந்திருக்கும். சோ இந்த 2300 ராப்பர்கள் நிறைவடையும் போது பரிசுத்த ஸ்தலம் என்னாயிரும், கம்ப்ளீட்டா சுத்திகரிக்கப்படும். நல்லா இங்க நாம் கவனிக்கணும், எதுதான் சுத்திகரிக்கப்படும் சொன்னார், பரிசுத்த ஸ்தலம் தான் சுத்திகரிக்கப்படும். அப்படின்னா யார்னா, உண்மையான சிறு மந்தையத்தை நாம சுத்திகரிக்கப்படுவாங்க. இது என்ன பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுறது சகோதர சகோதரர்களுக்கு மெயினா நாம புரிஞ்சுக்கணும். என்னன்னா பாருங்க, பாபிலோன் குலத்தை எது இருந்துச்சு, உண்மையான சபை இருந்துச்சு. ஆனா இந்த பாபிலோன் என்ன பண்ணிருச்சு பார்க்கிறோம், உண்மையான சபையின் சத்தியங்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்குது, தள்ளி விட்டுட்டு கள்ள உபதேசங்கள் எல்லாம் கொண்டு வந்துச்சு. அப்போ ஒரு மிகப்பெரிய காலகட்டத்துக்கு பரிசுத்தவான்கள் எதுக்குள்ள இருக்கிறாங்க, அசுத்தம் நிறைஞ்ச ஒரு அமைப்புக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ பாருங்க, அவங்க பரிசுத்தவான்களா இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அசுத்தங்கள் இருக்குது. டேனியல் கேள்வி என்னன்னா, டேனியல் கிட்ட அவர் சொல்லப்பா, இந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்தமாயிடும் அப்படின்னா, அந்த உண்மையான பரிசுத்தவான்கள் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இந்த பூமியில தனிச்சு என்ன பண்ணுவாங்க, நிப்பாங்க. அவங்களுக்குள்ள எந்த கரை, எந்த உபதேசம், கள்ள உபதேசங்கள் பார்க்க முடியாது. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு என்ன அனுமதிக்கப்பட்டிருக்கு, அந்த பரிசுத்த ஸ்தலம் மிதிக்கப்படுறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. பாபிலோனுக்குள்ள தான் இருப்பாங்க, கள்ள உபதேசங்கள் மத்தியில் தான் இருப்பாங்க, அவங்க நம்பிக்கைகள் தவறான நம்பிக்கைகள் இருந்துட்டு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம். அந்த குறிப்பிட்ட காலத்தை எவ்வளோ, 2300 ராப்பர்கள். ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, பூமியில தேவனுடைய பரிசுத்தவான்கள், அந்த சபை, அவருடைய ஆலயம் தனிச்சு பிரிஞ்சிடுவாங்க. சோ இந்த தனிச்சு பிரியிறது எப்படின்னா, அதுதான் எந்த வருஷத்துல நடக்குது, 1846 வருஷத்துல அங்க நடக்குது. எல்லா கள்ள உபதேசங்கள்ல இருந்தும் விடுபட்டு, இந்த மகா பாபிலோன் அமைப்புல இருந்துட்டு முற்றிலும் விடுபட்டு, தேவனுடைய உண்மையான பரிசுத்தவான்கள், தேவனுடைய பரிசுத்தமான அந்த ஆலயம் என்று தனிச்சு வரக்கூடிய அந்த கட்டம் தான் அந்த பரிசுத்த ஸ்தலம் என்ன ஆகுறது, சுத்திகரிக்கப்படுற வருஷம். சோ இதுதான் அங்க 2300 வருஷத்துக்கு நடக்காது, ஆனா அதற்கு பின்னாடி இது நிறைவேறும் என்று அங்க சொல்லியிருக்கிறார். சோ இந்த 2300 எப்படி கணக்கிடுறது, அது நாம இங்க போட்டுடுக்கிறோம். கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நீங்க அது போட்டு வரைஞ்சிட்டு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா ரொம்ப சுலபம் தான், ஒண்ணும் பெரிய கால்குலேஷன் அங்க ஒண்ணும் இல்லவே இல்லை, சரிங்களா? அப்போ சகோதர சகோதரிகளை இது தேவன் அங்க கிளியரா சொல்லிட்டார். 2300 அப்புறம் பரிசுத்த ஸ்தலம் என்ன ஆகும், சுத்திகரிக்கப்படணும். இப்ப நாம சில ஹிஸ்டரி நாம பார்க்கணும். உண்மையிலேயே அந்த 1846 வருஷம், அதாவது இந்த 2300 ராப்பகல் முடிவடைஞ்ச வருஷம் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட்டுச்சா, பட்டுச்சுன்னா எப்படி, ஒரே வருஷத்துல சுத்திகரிப்பாயிடுச்சா, இல்ல அதுக்கு ஒரு காலகட்டம் அங்க எடுத்துச்சா? ஏன்னா தேவனுடைய திட்டத்துல எப்பயுமே எல்லா திட்டமே எப்படித்தான் நிறைவேறும், கிராஜுவல் ஒரு வார்த்தை சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ் இல்லைங்களா, படிப்படியாக படிப்படியாக சுத்தமாயிட்டுதான் போகணும் இல்லைங்களா? சோ அப்போ எப்படி இது 1846 முழுவதும் பரிசுத்தமாக்கப்பட்டுச்சு நாம சொல்லலாம். பாருங்க, இப்போ இந்த பரிசுத்த ஸ்தலம் அதாவது தேவனுடைய ஆலயம் சுத்திகரிக்க துவங்கினது எந்த வருஷம் நாம சொல்லலாம்னா, ஏதாவது பாயிண்ட் நினைவுக்கு வருதுங்களா, மில்லர் கரெக்ட். ஆனா முன்னாடியே ஒரு முக்கியமான டேட் இருக்குது, மில்லருக்கு முன்னாடியே இருக்குது ஒரு முக்கியமான டேட்டு, அங்க இருந்து ஆரம்பிச்சுட்டு இந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுவது. மில்லருக்கு முன்னாடி ஆறாம் தூதன் நினைவுக்கு வரலையா, மார்ட்டின் லூதர் ரெஃபர்மேஷன் பீரியட்ல, அது வந்து எப்ப நினைச்சு பாக்கிறோம், கிட்டத்தட்ட 16வது நூற்றாண்டு 1517 வருஷம். சகோதர சகோதரிகளே, நாம் தெளிவா சொல்லலாம், அங்கிருந்து தேவன் என்ன பண்ணார்னா இந்த பரிசுத்த ஸ்தலத்தை சுத்திகரிப்பதற்கு சில முயற்சிகள் மேற்கொண்டார். இப்ப நல்லா பாரு, பரிசுத்த ஸ்தலம் எதனால் அசுவசப்பட்டுச்சு? முக்கியமான டாக்டரின் பூசை பலி. அதாவது பூசை பலி எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு? பாவ மன்னிப்பு. கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தின் மேல விசுவாசம் வச்சா மன்னிப்பு கிடைச்சிருக்கணும், அதுதான் உண்மை. ஆனா அது இல்ல, அதுக்கு பதில என்ன பண்ணலாம் நாம? பூசை பலி. இதனால்தான் தேவன் இந்த அமைப்பு என்ன சொல்றார், பாலாக்கும் அறுவர் பார். இதனால்தான் அந்த அமைப்பு, அந்த பரிசுத்த ஸ்தலம் என்ன ஆயிடுச்சு, கெட்டு போயிடுச்சு. இப்போ அந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுதுன்னா எங்கிருந்து ஆரம்பிக்கணும், புரியுதுங்களா? எதனால அழுக்காயிடுச்சோ முதல்ல அதை என்ன பண்ணணும், அங்கிருந்து எடுக்கணும். அப்போ நல்லா நாம் யோசிச்சோம்னா, மார்ட்டின் லூதர் ரெஃபர்மேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு மெயின் பாயிண்ட் என்ன பாருங்க, இதெல்லாம் தற்செயலால நடக்கிறது இல்ல. நம்ம இப்ப நம்ம எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சிருக்கிறோம், ஆனா இப்ப நாம் என்ன பாக்குறோம்னா, எப்படி அது தேவன் திட்டத்துல அவர் இசைவாக நடத்துறார் பாருங்க. ஏன் மார்ட்டின் லூதர் நரகம் கையில எடுத்துருக்கூடாது? ஏன் மார்ட்டின் லூதர் ட்ரினிட்டி கையில எடுத்துருக்கூடாது? அவருக்கு என்ன ட்ரினிட்டி பத்தியில அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஏன் அவர் இதெல்லாம் எடுக்கல? ஏன் அவர் அவர் எதை வச்சுதான் ரெஃபர்மேஷன் ஆரம்பிக்கிறார்? பாவ மன்னிப்பு, அதாவது விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். விசுவாசிச்சா போதும் கர்த்தர் இயேசுவின் ரத்தத்தை, ஒருத்தருக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இந்த டாக்டரின் தான் யார் எடுக்கிற கையில, மார்ட்டின் லூதர் எடுக்கிறார். இதை விட எவ்வளவோ டாக்டரின்ஸ் இருக்குது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம், தேவன் கிருபையில அதெல்லாம் அவர் என்ன பண்ணல, கையில எடுக்கல, இதுதான் எடுக்கிறார். ஏன் இது எடுக்கிறார், விஷயம் என்னன்னா பாருங்க, பரிசுத்த ஸ்தலம் முதல்ல எதனால் அருவறுப்பாச்சு, பாவ மன்னிப்பு பத்தின போதனையில. அது இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு கள்ள போதனை வந்து அந்த போதனையினால் அந்த ஸ்தலம் எப்படி இருக்கு, தேவன் பார்வையில் அருவறுப்பா இருக்கு. இப்ப இதை சுத்திகரிக்கணும், நான் முதல்ல என்ன பண்ணணும், இந்த அருவறுப்பு என்ன பண்ண அங்கிருந்து எடுத்து போகணும். சோ அப்போ மார்ட்டின் லூதர் நியாயமா எந்த டாக்டரின் தான் கையில் எடுக்கணும், பாவ மன்னிப்பு தான் அங்க எடுக்கணும். ஆனா மார்ட்டின் லூதர் தான் தெரியாது, நம்ம இதனாலதான் இந்த டாக்டரின் எடுக்கிறோம். சோ ஆனா அவர் அவர் மூலம் தேவன் கிளியரா செய்தார். சகோதர சகோதரிகளே, பேப்பசி பார்க்கும் போது, போப் மார்க்கம் பார்க்கும் போது மார்ட்டின் லூதருக்கு மிகப்பெரிய ஒரு கருப்புள்ளி, அவருக்கு என்னதான் தெரிஞ்சிச்சுன்னா, பாவ மன்னிப்புங்கிற பேர்ல அவங்க பணம் வாங்கி அந்த அந்த பாவ மன்னிப்பு சீட்டு வித்து அதன் மூலம் மன்னிப்பு கொடுக்கிற அந்த மிகப்பெரிய கள்ள உபதேசம். சோ அது அவர் கையில எடுத்துட்டு அந்த பரிசுத்தம் பண்ற வேலை அங்க அவர் மூலம் அங்க ஆரம்பிச்சது. சோ அப்போ மார்ட்டின் லூத்தர் அந்த 95 கேள்விகள் நமக்கு தெரியும் இல்லைங்களா, இதெல்லாம் 1517 வருஷம் அக்டோபர் மாசம் 31 அந்த விட்டன்பர்க் சபையில அந்த சர்ச்சினுடைய வாசல்ல அவர் ஒற்றார். அதுல 27வது கேள்வி வந்து எதை பத்தின விஷயமா இருந்துச்சுன்னா, மனிதனுக்கு அழிவே இல்லைன்னு ரோம அந்த திருச்சபை போப் மார்க்கம் போதனை, இம்மார்டாலிட்டி ஆஃப் தி சோல், அது ஆத்மா என்ன இல்ல மறிக்கிறதே இல்ல, அதாவது மனுஷன் பிறக்கும் போதே படைக்கும் போதே என்ன மாதிரி தன்மையில படைக்கப்பட்டுட்டார்னா அழியாமையில படைக்கப்பட்டுட்டார். அதனால மனுஷன் மறிச்சாலும் என்ன ஆகுதுல்ல, அவரு உண்மையிலேயே மறிக்கிறது இல்ல, அவருடைய ஆத்மா என்ன ஆயிட்டு இருக்கும், எங்கேயாவது வாழ்ந்து கொண்டு இருக்கும். சோ இதுதான் யாருடைய டாக்டரின் பாக்குறோம், போப் மார்க்கத்தினுடைய டாக்டரின். இதை கூட யார் எழுதியிருந்தான், சோ மார்ட்டின் லூதர் வெறுமனே அந்த பாவ மன்னிப்பு விஷயம் மாத்திரம் கேள்வி கேட்கல, மாறாக இந்த மாதிரி கள்ள உபதேசத்தையும் அவர் அவர் கேள்வி கேட்டார். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான உபதேசம் பாருங்க. இப்ப மனுஷன் அழியாமையிலே சிருஷ்டிக்கப்பட்டிருந்தார், அப்ப அவர் மறிக்கும் போது அவர் உண்மையில என்ன ஆகுறது இல்ல, மறிக்கிறது இல்லைங்கிறது நம்பிடுவாங்க. அப்ப அவர் மறிக்கிறது இல்லைன்னா அப்ப அவர் ஆத்மா என்ன ஆகும், மரணத்துக்கு அப்புறம் எங்கேயாவது வாழணும், அது வாழ்றதுக்குதான் அப்ப ரோமன் போப் மார்க் என்ன கொண்டு வராங்க, ஒண்ணு நரகம் அல்லது உத்தரிக்கும் ஸ்தலம். அப்போ இதுதான் கள்ள உபதேசங்கள் பெருகுவதற்கு அங்க காரணமான டாக்டர். சோ இதெல்லாம் மார்ட்டின் லூதர் அங்க கொண்டு வந்தார். அதாவது என்ன சொல்லணும்னா, ரொம்ப சிம்பிளா சகோதர சகோதரிகளே, நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்றது 1846 என்று சொல்லும் போது பரிசுத்த ஸ்தலம் என்ன ஆயிடும், முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டுரும். சோ ஆனா இந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுறது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, மார்ட்டின் லூதர் பீரியட்ல இருந்து. சோ அதுக்கு தான் நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம அங்க வைக்கிறோம். சோ கண்டிப்பா மார்ட்டின் லூதர் பீரியட்ல ஒரு மிகப்பெரிய பரிசுத்தமாக்குதல் நடந்துச்சு, மிகப்பெரிய வைராக்கியமா அந்த சகோதரர்கள் அங்க சத்தியத்துக்காக நிலை நின்னாங்க. தேவனுடைய வார்த்தை தான் ஒரே அதிகாரம், வேற எதுக்கும் கீழ்படிய முடியாது, உறுதியாக அவங்க சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்ப இருந்த ராஜாக்கள் அவங்க எல்லாம் மார்ட்டின் லூத்தருக்கு முழு சப்போர்ட்டே அங்க கொடுத்தாங்க. இந்த ரெஃபர்மேஷன் ரொம்ப வேகமா போச்சு, பரிசுத்தமாச்சு. நமக்கு தெரியும் பின்னால ரிசல்ட் என்னாச்சுன்னு. பரிசுத்தமாக்குதல் தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின்படி ஆரம்பிச்சுட்டாலும் உடனே அந்த ப்ரோட்டஸ்டன்ஸ் என்ன ஆயிட்டாங்க, காலப்போக்கில் பேப்பசி போப் மார்க் என்ன தப்பு பண்ணாங்களோ அதே தப்பு இவங்களும் பண்ணி அந்த அரசியல் சக்திகளோட என்ன பண்ணாங்க, இணைந்துட்டாங்க. சோ அப்போ கிட்டத்தட்ட பார்க்கும்போது அந்த பரிசுத்தமாக்குதல் ஆரம்பிச்சிச்சு, ஆனா என்ன ஆயிடுச்சு, ஸ்லோ ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த பரிசுத்தமாக்குதல் நடந்து கொண்டே அங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்லனா மார்ட்டின் லூதருக்கு பின்னாடி கெல்வின், நாக்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான புரட்சியாளர்கள், அவருடைய காலத்திலேயே வந்தோம். சோ இவங்க ஒரு புது சபையை ஆரம்பிச்சாங்க, பிரஸ்பைட்டீரியன். சோ இவங்க கூட சில முக்கியமான உபதேசங்கள்ல அங்க தெளிவானாங்க. அப்படின்னா என்னன்னா பரிசுத்தமாக்கப்படுதல் இன்னும் கொஞ்சம் முன்னேறி அங்க சென்றது. ஆனா கடைசியில என்ன ஆயிடுச்சு, அவங்களும் என்ன ஆயிடுவாங்க, அந்த பழைய அசத்தியங்களோடைய தங்களை இணைத்துக் கொண்டாங்க. அதாவது என்னன்னா சகோதர சகோதரிகளே, அந்த பரிசுத்தமாக்குதல் ரொம்ப கம்ப்ளீட்டா எப்பதான் நிறைவேறும், 1846 வருஷம். ஆனா அதுக்கு முன்னால தேவன் அதை ஆரம்பிச்சிடுவார். அதாவது அவ்வப்போது யாராவது ஒரு பாத்திரங்களை தேவன் எழுப்புவார், அவங்கள் மூலம் பழைய தவறுகள் என்னாகும், தவிர்க்கப்படும், புரியுதுங்களா, பரிசுத்தமாக்கப்படும். ஆனா அவர்கள் தங்கள் வேலையை செஞ்ச உடனே அவங்களும் என்ன ஆயிடுவாங்க, பழையபடிக்கு அதே இருளுக்குள்ள போகிறது. இப்படித்தான் அங்க தேவ திட்டம் அங்க நிறைவேறிட்டு இருந்துச்சு. சோ அப்ப நம்ம மார்ட்டின் லூதருக்கு அப்புறம் கெல்வின், நாக்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தார், வெஸ்லி அப்படின்னு சொல்லி, ரொம்ப முக்கியமானவர். சோ இன்னைக்கு நம்ம சில விஷயங்கள் பாக்குறோம் சரித்திரத்துல. இந்த வெஸ்லி யார் அப்படின்னா, இன்னைக்கு மெத்தடிஸ்ட் சர்ச் கேள்விப்பட்டிருக்குமா, ஒரு டினாமினேஷன் மெத்தடிஸ்ட். சோ இவங்க இந்த மெத்தடிஸ்ட் யார் உருவாக்குனா, இந்த வெஸ்லி. சோ இவர் என்ன சொல்லிட்டாருன்னா பாருங்க, மார்ட்டின் லூதருக்கு அப்புறம் அந்த சபை மறுபடியும் அரசியல் சக்திகளோட இணைஞ்சிட்டு பழைய ஒரு பாரம்பரியங்கள் சம்பிரதாயங்களுக்குள்ள வந்துச்சு. ஒரு ஆராதனைன்னா அதுக்குள்ள நிறைய சம்பிரதாயங்கள் இருக்கு. சோ அப்போ வெஸ்லி அவர் ஒரு சகோதரர், அவர் வந்தார், அவர் மூலம் தேவன் இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் ஒழிச்சார். அப்ப அவர் வந்துட்டு என்னன்னா ஒரு மெத்தட், தேவனை ஆராதிக்கணும்னா ரொம்ப எளிமையா ரொம்ப பரிசுத்தமா அந்த மெத்தட் அது வந்து, அதான் மெத்தடிஸ்ட் நாம அங்க சொல்றோம். சோ அவர் வந்தார், அவர் மூலம் நிறைய தவறுகள் எடுத்து போடப்பட்டுச்சு. ஆனா காலப்போக்கில் அவரும் ஒரு பாருங்க, வரவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒரு புரட்சி பண்ணுவாங்க. ஆனா என்ன ஆயிடும்னா காலப்போக்கில் அவங்களுக்கு பின்னாடி வரவங்க அதே ஒரு சபையா சொல்லிடுவாங்க, புரியுதுங்களா. இப்போ மார்ட்டின் லூதர் வந்தா லூத்தரன் சபை உருவாச்சு. சோ நாங்க தான் உண்மையான சபையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. சோ அதுக்கப்புறம் பிரஸ்பைட்டீரியன்ஸ் வந்தாங்க, அவங்களும் அதே மாதிரி. அதுக்கப்புறம் வெஸ்லி வந்தா, வெஸ்லி கூட அவர் மூலம் கூட தேவன் சில பரிசுத்தமாக்குதல் பண்ணினார். ஆனா பின்னால் அவருக்கு பின்பற்றினவங்க என்ன சொன்னாங்க, அந்த குரூப் மெத்தடிஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு பாட்டுக்கிறோம், இன்னொரு குரூப் வந்தாங்க, அவங்க வந்து பேப்டிஸ்ட் சர்ச், இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா பேப்டிஸ்ட். சோ அப்போ இந்த பேப்டிஸ்ட் சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, ரோம கத்தோலிக்கர்களுடைய நம்பிக்கையில இருக்கிற அந்த தெளிப்பு, ஞான ஸ்நானம், குழந்தை ஞான ஸ்நானம் எல்லாம் தப்பு, எல்லாம் தப்பு தான் உண்மையிலேயே, சரிங்களா. அப்படின்னா பாருங்க, ஒரு ஒருத்தரும் வராங்க, ஏதோ ஒரு டாக்டர் என்ன பண்றாங்க, சுத்தம் பண்றாங்க. சோ இதுதான் தேவன் அங்க செய்யறாரு ஒரு நீண்ட காலத்துக்கு. அப்போ பேப்டிஸ்டம் பேப்டிஸ்ட் சர்ச் வந்துச்சு, அவங்களும் பிற்பாடு பழைய படிக்காங்க போனாங்க. அதற்கப்புறம் நம்ம பேப்டிஸ்ட்க்கு அப்புறம் பார்க்கும் போது ஒரு புது விதமான சர்ச் வந்துச்சு, கிறிஸ்டியன் சர்ச் அல்லது டிசைபிள்ஸ் சொல்லுவாங்க. சோ இவர்கள் வந்து என்ன மாதிரி உபதேசத்தை சுத்தம் பண்ணாங்கன்னா, நாம் எல்லாரும் கிறிஸ்தியேசுக்குள்ள சகோதரன் சகோதரிகள் தான், நமக்குள்ள போதகர்கள் யாரும் இல்ல, அதே மாதிரி தந்தையெல்லாம் யாரும் இல்ல, ரொம்ப உறுதியா இருந்து இந்த மாதிரி உபதேசத்தை சுத்திகரிப்பு பண்ணாங்க. அதற்கு பின்னாடி நாம பார்க்கிறோம் ரொம்ப முக்கியமா இன்னொருத்தங்க வந்துட்டாங்க, வில்லியம் மில்லர், 1829. சோ இதெல்லாம் என்னன்னா சகோதர சகோதரிகள, இது என்ன ரெக்கார்ட் நாம தரோம்னா, இவ்விதமாகத்தான் அந்த பரிசுத்த ஸ்தலம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்தமாக்கப்பட்டு அங்க வந்துச்சு. இது வரைக்கும்னா 1846 வருஷம். சோ அந்த 1846க்கு முன்னாடி கடைசியா ஒரு முக்கியமான ஒரு யாருன்னா வில்லியம் மில்லர். சோ அவரு ஒரு வினோதமான ஒரு உபதேசம் இது வரைக்கும் இல்லாதது எடுத்தார் கையில, கர்த்தர் இயேசுவின் இரண்டாம். சோ முதல் முறையா சர்ச் ஹிஸ்டரியில கர்த்தர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை பற்றின கால தீர்க்க தரிசனங்கள் இருக்கு, பிரதர் வில்லியம் மில்லர் எடுத்தார். அவர் அந்த இரண்டாம் வருகை எடுக்கும் போது அவருக்கு இன்னும் நிறைய ட்ரூத்ஸ் வெளிப்பட்டுச்சு. என்னன்னா பாருங்க, கர்த்தர் இயேசு இரண்டாம் வருகை வரா, எதுக்கு கேள்வி வந்துச்சு. அப்ப என்ன கேள்வி நெக்ஸ்ட் வில்லியம் இருக்கு, அப்போ முதலாம் வருகை எதுக்கு? இது நிறைய ட்ரூத்ஸ் வெளிக்கொண்டு வந்துச்சு, நிறைய கள்ள உபதேசங்களை இவர் என்ன பண்ணார், நொறுக்கி தள்ளினார். அதை இவரை பயன்படுத்தி தேவன் அங்க எடுத்து போட பாருங்க. இரண்டாம் வருகையில் அவர் ராஜாவா வர்றார், உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது. அப்ப முதலாம் வருகை அவர் எதுக்கு வந்தார்? கண்டிப்பா அந்த ஈடுபலி கொடுப்பதற்கு. சோ ஈடுபலி கொடுக்கறதுக்கு முதலாம் வருகை, அந்த ஈடுபலினால ஆசீர்வதிக்கிறதுக்கு இரண்டாம் வருகை. இவர் அங்க புரிஞ்சு கொண்டார். அது மாத்திரம் இல்ல, இது புரிஞ்சு கொள்ளும் போது இன்னொரு உபதேசம் அவர் கண்டுபிடிச்சார், கள்ள உபதேசம். சோ கர்த்தர் இயேசு இனிமேல் தான் வரப்போறார், இனிமேல் தான் அவருடைய ஆளுகைன்னு சொன்னா, ஏற்கனவே அவர் பேர்ல நடந்துட்டு இருக்கிற ஆளுகை முற்றிலும் என்னது? பொய்யான ஆளுகை. சோ ரோமன் கத்தோலிக்கூடிய அந்த விஷயம் இல்லைங்களா? சோ அந்த உபதேசத்தை கூட அவர் அங்க எடுத்து போடுறது நாம அங்க பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, வில்லியம் மில்லர் இன்னொரு விஷயம் கூட சொன்னார், அதாவது மனிதன் படைக்கும் போதே அழியாமையில என்ன பண்ணல, பாருங்க இதெல்லாம் ரொம்ப ரீசன்ட் ட்ரூத். இன்னைக்கு நாமோ இந்த சத்தியத்தில் இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளே, இது நமக்கு இதுதான் சத்தியம் நமக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா பாருங்க கொஞ்சம் முன்னாடி போனா, மனுஷன் சிருஷ்டிக்கும் போது அழியாமையில சிருஷ்டிக்கப்படலைங்கிறது எப்பதான் தெளிவாயிடுக்குது? வில்லியம் மில்லருடைய பீரியட். சோ அவர் தான் அது கண்டுபிடிச்சிட்டு, அப்போ உண்மையிலேயே மனுஷன் வந்து அழியாமையில சிருஷ்டிக்கப்படுறது, அதாவது நித்திய ஜீவன் நிலைமையில சிருஷ்டிக்கப்படுறது இல்ல. ஆனா அந்த நித்திய ஜீவன்கிறது நீதியா வாழ்ந்தா அதுக்காக தேவன் தரக்கூடிய பரிசு. சோ இது தொடர்ந்து ஒவ்வொன்னா வந்து, அப்போ மனுஷன் வந்துட்டு அவர் மேல ஒரு மரண சாபம் தேவன் போட்டுட்டார். அந்த மரண சாபத்தின் மூலம் மனுஷன் என்ன ஆயிட்டார்? உண்மையிலேயே மறிச்சிட்டார். அப்ப மறிச்சிட்டா பாருங்க மனுஷன் வாழவே அங்க முடியாது, மீண்டும் எப்படித்தான் வரணும்? உயிர்த்தெழுதலத்தான் வரணும். அதனால தான் அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அடிக்கடி எதை பத்தியே பேசுறாங்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் பத்தி பேசுறாங்க, மாறாக மறிச்சவங்க எங்கேயாவது இருக்கிற மாதிரி எங்கேயுமே பேசுறது இல்ல. சோ இதெல்லாம் என்னன்னா, வில்லியம் மில்லர் மூலம் அங்க உருவாயிட்ட அந்த பரிசுத்தமாக்குதல். சோ இதெல்லாம் வந்து தான் கடைசியில அந்த ஏற்ற சமயம் நம்ம பாக்குறோம், அதாவது இப்போ அந்த தீர்க்க தரிசனம் குறிச்ச அந்த காலகட்டம் 1846 வருஷம். அதுக்குள்ள இவ்வளோ மாற்றங்கள் இந்த சபைக்குள்ள அங்க நடந்துச்சு. சோ இதெல்லாம் நடக்கும் பொழுதே என்ன இருக்கணும் அப்படின்னா, புராட்டஸ்டன்ட் சபைகள் எல்லாம் உஷாராயிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க, இல்ல இப்ப நாம் எல்லாம் என்ன பண்ணணும், இணைஞ்சு நிக்கணும், இல்லாட்டி புராட்டஸ்டன்ட் விசுவாசமே என்ன ஆயிடும், போயிடும் சொல்லிட்டு புராட்டஸ்டன்ட் சபைகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஐக்கியம் ஏற்பட்டுச்சு. அதுதான் என்ன படிக்கிறோம் நாம, எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ், அந்த புராட்டஸ்டன்ட் சபைகளுக்குள்ள எல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு. அதுக்கு தான் எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ் நாம சொல்லுவோம், கூட்டமைப்பு, கூட்டணி நாம சொல்லலாம். இதுதான் எந்த வருஷம் வந்துச்சு? 1846. அப்ப வந்து ஒரு 10 விசுவாச பிரமாணம் போட்டாங்க. இந்த விசுவாச பிரமாணத்தை விசுவாசிக்கலைனா அவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல அப்படின்னு அது தீர்மானமாச்சு. ஆனா அந்த 10 விசுவாசமும் எல்லாமே கள்ள உபதேசம். அப்போ அதைய ஏற்றுக்கொள்ளாம இந்த புராட்டஸ்டன்ட் சபைகளை எல்லாம் விட்டு வெளியே வந்தவங்க தான் உண்மையிலே யார் பார்க்கிறோம், அந்த பரிசுத்த வான்கள். அப்பதான் பூமியில ஒரு சின்ன ஒரு பரிசுத்த ஸ்தலம் ஆயிடுச்சு, அதாவது என்னன்னா அந்த ஆலயம் சுத்திகரிக்கப்பட்ட வருஷம். 1846 சொல்லும் போது இந்த எவாஞ்சலிக்கல் அலையன்ஸ், இது நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு அங்க புரியும் சரிங்களா. அதாவது இந்த புராட்டஸ்டன்ட் கூட்டணி ஏற்படுத்தின விசுவாசம் எல்லாம் கள்ள உபதேசம், இதை விசுவாசிச்சா தான் நீங்க கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. ஆனா உண்மையான பரிசுத்தவான்கள் என்ன பண்ண மாட்டாங்க, அதையா விசுவாசிக்க மாட்டோம் சொல்லி அப்படி சொல்றதின் மூலம் அவங்க மாத்திரம் என்ன பூமியில ஒரு தனி கூட்டமா ஆனாங்க. சோ அந்த கூட்டம் தான் அவர் சொல்றாரு பரிசுத்த ஸ்தலம். அதாவது அந்த 1846 தான் சகோதர சகோதரிகளே, இவ்விதமாக அந்த பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்பட்டு ஒரு பூர்ணமான ஒரு சுத்திகரிப்புக்குள்ள ஆச்சு. சோ 1846 நம்ம என்ன தெளிவா சொல்லலாம்னா, பூமியில சபை தனிச்சு நிக்கிற காலகட்டம். ஆனா அது வரைக்கும் என்ன பண்ணிருந்தாங்க, ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு கள்ள உபதேசத்தின் பிடியில அந்த பழைய அமைப்புக்குள்ளேயே அங்க இருந்தது நம்ம அங்க பார்த்தோம். சோ அப்போ இந்த தீர்க்க தரிசனம் தான் இன்னைக்கு நாம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ அப்போ இந்த 2300 ராப்பகல் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுறது ரொம்ப முக்கியமா, போப் மார்க்கத்தினுடைய ஆழமான ரகசியங்கள் பத்தின ஒரு தீர்க்க தரிசனம். ஏன் போப் மார்க்கம் ஒரு அருவறுப்பு, ஏன் போப் மார்க்கம் வந்து தேவன் புறக்கணிச்சார், இதுக்கான காரணம் என்ன? ஒரு மிக முக்கியமான உபதேசம். அந்த உபதேசத்தினால்தான் போப் மார்க்கம் அந்த அந்தஸ்துக்கு வந்துச்சு. அதை வச்சுதான் சபைக்குள்ள அநேக கள்ள உபதேசங்கள் அங்க வந்துச்சு. சோ இப்படி இருக்கும் பொழுது இதுக்கு தேவன் ஒரு காலம் அனுமதிக்கிறார், 2300 ரா பகல். என்ன ஆச்சரியம் இங்க, அதற்கு ஒரு ஆரம்ப ஒரு தெளிவான ஆரம்ப கட்டம் பார்க்க முடியறதில்ல. ஆனா தேவனே சொல்றார், அதை இன்னொரு தீர்க்க தரிசனத்துல தொடர்பு படுத்தி நம்ம அங்க கண்டுபிடிக்கணும். சோ அப்போ இந்த 2300 ரா பகலுக்கு அந்த ஒரு பரிசுத்த ஸ்தலம் தீட்டுப்பட்டு இருக்கும். ஆனா அது முடிவடையும் போது அந்த பரிசுத்த ஸ்தலம் முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கும். இடையில நம்ம பார்த்த விஷயங்கள், எப்படி அது சுத்திகரிக்கப்பட்டுச்சு, யார் மூலம் சுத்திகரிக்கப்பட்டுச்சு, எந்தெந்த காரணங்கள்னால சுத்திகரிக்கப்பட்டுச்சு. சகோதரி சகோதரிகளே, சோ இதோட நாம இந்த இந்த ஒரு தீர்க்க தரிசனம் நாம முடிக்கிறோம். ஆனா நாம நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் இங்க இருக்குது. சோ எப்பயெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் சரித்திரத்தில் இப்ப பாக்குறோம், ஒரு பழைய தவறுல இருந்துட்டு சுத்தமாயிட்டு ஒரு புது நிலைமைக்கு வராங்களோ, உடனே அவங்களை என்ன தொடர்ந்து பாக்குறோம், மறுபடியும் பழைய தவறுகள், மறுபடியும் பழைய பலவீனங்கள், மறுபடியும் அவங்க என்ன ஆயிடுறாங்க, ஒரு இருளுக்குள்ளேயே அங்க போயிடுது. நாம பாக்குறோம் இது அதுக்கப்புறம் கூட, இன்ன வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கூட அங்க நடந்து வந்துட்டு இருக்குது பாக்குறோம். ஈவன் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் ஹிஸ்டரி நாம எடுத்து பார்த்தோம்னா, ரெசல்ட் அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் வந்தால் கூட அவருக்கு அவர் போன உடனே என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் ஒரு மிகப்பெரிய இருள். அந்த ஜட்ஜ் ரூதர்ஃபோர்ட் காலத்துல அங்க வந்து JWS அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பு உருவாயிட்டு, அதற்கப்புறம் கூட நிறைய இந்த மாதிரி பேக்ஸ்லைடிங்ஸ் அங்க நடக்குது. சோ இது நாமோ அங்க கூர்ந்து கவனிக்கணும். அதாவது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட சில சமயங்கள ஒரு புத்துணர்ச்சி நமக்குள்ள தேவன் அங்க கொடுப்பார். ஆனா என்னன்னா, மறுபடியும் நம்மளுடைய விழுந்து போன சுபாவத்தினுடைய நிலைமை என்னன்னா, பழைய தவறுகளுக்கே அங்க திரும்புறது. ஏதாவது ஒரு வகையில கல்ல அதாவது பாவத்தோட காம்ப்ரமைஸ் ஆகுற அந்த குணம், இது வந்துட்டு ஒட்டுமொத்த சபையை பாதிச்சுது, அறுவடை காலத்து சபை பாதிக்குது, இன்னைக்கு கூட நம்மை கூட அது பாதிக்குது. இது நாம இந்த இந்த ஹிஸ்டரி பார்க்கறதுல இருந்து நாம் தெரிஞ்சுக்கிற ஒரு ஆவிக்குரிய பாயிண்ட். சகோதர சகோதரிகளே, சோ தேவன் தாமே பொறுமையோடு கேட்ட நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சேசுக்குள் நண்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, தானியேல் கண்ட தீர்க்க தரிசனத்தின் மூலமாக மீண்டுமாய் நாம் நம்முடைய தேவனுடைய தெய்வீக திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு சகோதரர் மூலமாக தேவன் பாராட்டின கிருபைக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்தி தொடர்ந்து சகோதரனை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக தேவனிடத்திலே நாம் தெரிவித்துக் கொள்வோம். சபைக்கு சில அறிவிப்புகள். கிருஷ்ணகிரியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய அறுவடை பணியினுடைய ஆரம்ப வேலைக்காகவும், அது தொடர்ந்து தொடர் வேடவாரமாக அங்கே நடந்து முடிவதற்கும் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட ஜபத்திலே நினைவு கூறுவோம் என்று இந்த நாளிலே கேட்டுக்கொள்கிறோம். சகோதர சகோதரிகள் வீட்டிலே யாராவது வீட்டு சந்திப்பு வைக்க வேண்டும் என்று விரும்பினீர்களே, ஆனால் அந்த தேதியை நம்முடைய ஆராதனைக்கு பின்பாக அறிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். முடிவாக நம்முடைய திண்டுக்கல் சகோதரர் மாரிமுத்து மற்றும் சித்ராவுடைய திருமணம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுடைய திருமணத்திற்கும் நீங்கள் தேவனிடத்திலே ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். முடிவாக நம்முடைய கரங்களில் இருக்கிறதான பாடல் புத்தகம் 178 பாடல், எனக்காக ஜீவன் விட்டவரே என்ற பாடலை பாடி சகோதரர் சரவணன் அவர்கள் ஜெபிக்க நாம் இந்த ஆராதனை முடிக்கிறோம்.